السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا وبعد لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய அருளால் இந்த இடத்தில் ஒன்று கூடி இன்று இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்திலே இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலிருந்தும் ஹதீஸுடைய வழிகாட்டலிலிருந்தும் மேலும் சிறப்பிற்குரிய நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்தும் சில நல்ல செய்திகளை பார்ப்போம். அவை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் அருளால் அல்லாஹுவின் நாட்டப்படி எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் அம்பியா 35வது வசனத்திலே வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய இந்த வசனத்தின் பொருள் என்ன? நாம் உங்களை சோதிப்போம். சோதனை என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உண்டு, தப்பிக்க முடியாது. நீங்க யாரும் வனபுலூக்கும், சோதனை எப்படி இருக்கும்? இரண்டு விதமாக இருக்கும். பிஷர்ரி வல் கைர், ஷர்ரை கொடுத்தும் சோதிப்போம், ஹைரை கொடுத்தும் சோதிப்போம். எதற்காக? ஃபித்னத்தன், உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, உங்களை புடம் போட்டு எடுப்பதற்காக, உங்களுடைய ஈமானுடைய நிலையை சோதிப்பதற்காக நாம் உங்களை சோதிக்கத்தான் போகிறோம், சோதித்துத்தான் ஆவோம். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா. ஹைர், இப்போது மனிதன் இன்பம் என்று ஒன்றை குறிப்பிடுகின்றான், துன்பம் என்று ஒன்றை குறிப்பிடுகின்றான். சரியா? மனிதன் இன்பம் என்று எதை குறிப்பிடுகின்றான்? எது இவனுடைய மனதுக்கு பிடிக்குமோ அதுவெல்லாம் இவன் இன்பமாக அவற்றை எண்ணுகின்றான். தனக்கு பிடித்தது தனக்கு கிடைக்க வேண்டும், தான் விரும்பியது அதை நான் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் எந்த விதமான சிரமமோ அல்லது மன கஷ்டமோ வேறு விதமான பிரச்சனைகளோ சிக்கல்களோ தனக்கு ஏற்படக்கூடாது என்று மனிதன் விரும்புகிறான். தான் விரும்புவதை தனக்கு இன்பமாக கருதுகிறான். துன்பம் என்று எதை கருதுகிறான்? தான் விரும்பாதது நடக்கும்போது, தான் விரும்பாதது நடக்கும்போது, தன் மனதிற்கு பிடிக்காதது தனக்கு நிகழும் போது அதை துன்பமாக கருதுகிறான். நல்லவர்களும் அப்படித்தான், தீயவர்களும் அப்படித்தான். ஒருத்தன் திருட போறான், அங்க மாட்டிக்கிட்டான், அவன் என்ன சொல்வான்? துன்பத்தில் மாட்டிக்கொண்டேன், சிரமத்தில் மாட்டிக்கொண்டேன். சென்றது எதற்காக? ஒரு தீய செயலுக்காக. தீயதை நாடி சென்றான், அது நடக்கவில்லை. இப்படி ஒரு உதாரணத்திற்கு இதை சொன்னேன். இதற்கு நீங்கள் 100 உதாரணங்களை இதிலிருந்து நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். அப்ப நல்லவர்களும் ஒன்றை நாடுகிறார்கள், அதை அடைவதை இன்பம் என்று கருதுகிறார்கள். தீயவர்களும் ஒன்றை நாடுகிறார்கள், அதை அடைவதை அவர்கள் இன்பம் என்று கருதுகிறார்கள். பொதுவாக மனிதன் எதை நாடுகிறானோ, எதை விரும்புகிறானோ, அதை அடைவதை இன்பம் என்று கருதுகிறான். அது தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை ஒரு துன்பமாக, ஒரு துக்கமாக, ஒரு கவலையாக, ஒரு சோதனையாக, ஒரு பிரச்சனையாக பார்க்கிறான். ஹைர், இப்போது நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வைக்கு செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன குறிப்பிடுகிறான்? ஆஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லகும் வஆஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ ஹைருல் லகும் வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நம்மை சிந்திக்க தூண்டக்கூடிய வசனங்கள் தான். நமது வாழ்க்கையின் அந்த பாதையை மாற்றக்கூடிய வசனங்கள் தான். மனிதன் ஒவ்வொரு வசனத்தை சிந்தித்தாலே கோடான கோடி படிப்பிடங்கள், பாடங்கள் இருப்பதை அதிலே பார்ப்பார். இந்த வசனம் இருக்கிறது என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் ஒன்றை விரும்பலாம், அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் அதை வெறுக்கலாம். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹுதான் நன்மை எது தீமை எது என்பதை சரியாக அறிபவன், அவன்தான் சரியாக அறிவான். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் உண்மையான நன்மையை, உண்மையான இன்பத்தை, அதற்கு எதிரான உண்மையான தீமையை, உண்மையான துன்பத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போது அல்லாஹுவிற்கு அடிபணிந்த முஸ்லிம்களாகிய நமது கடமை என்ன? அல்லாஹுவிடம் நம்மை ஒப்படைத்து விடுவது, அல்லாஹுவிடம் நம்மை ஒப்படைப்பது. தூங்குவதற்கு முன்னால் ஒரு அழகான துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை உங்களுக்கு சொல்லி கருத்தை சொல்கிறேன். மனப்பாடம் செய்திருக்காதவர்கள் உடனடியாக சென்று மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யுங்கள். முக்கியமான துஆ, اللهم اسلمت وجهي اليك وفوضت امري اليك والجأت ظهري اليك. يا الله என்னை, اللهم اسلمت نفسي اليك, என்னை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். وجهت وجهي اليك, என் முகத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன். وفوضت امري اليك, என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், உன்னிடம் சாட்டிவிட்டேன். எனது முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். உன்னை விட்டு தப்பிக்க முடியாது, உன்னிடமிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உன்னிடம் வந்தாலே தவிர, ஆமென்து பிகிதாபிக் அல்லதி அன்ஸல்த வபிநபியிக் அல்லதி அர்ஸல்த, நீ இறக்கிய வேதத்தை, நீ அனுப்பிய நபியை நம்பிக்கை கொண்டேன். இப்ப இந்த துஆவுடைய முதல் பகுதியில் என்ன சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தவக்குல் என்று சொல்கிறான். தவக்குல் என்றால் என்ன? தன்னையும் தனது காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது. தனது சகல காரியங்களையும், எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது. இந்த தவக்குல் இருக்கிறதே, ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் தனது முழு பொறுப்பை சாட்டி அவரையே சார்ந்து விட்டான் என்றால் அவனை ஒரு முஷ்ரிக்காகவே கருதப்படும். ஷிருக் ஃபி தவக்குல் என்று சொல்வார்கள் அகீதாவிலே, கொள்கை பாடத்திலே. ஷிருக் ஃபி தவக்குல், ஷிருக் ஃபி இபாதா, ஷிருக் ஃபி துஆ, ஷிருக் ஃபி தாஅ, ஷிருக் ஃபி கௌஃப், ஷிருக் ஃபி ரஜா என்று வகைகள் இருப்பதை போன்று அந்த ஷிருக்குடைய ஏழு வகைகளிலே இது ஒரு வகை. ஷிருக் ஃபி தவக்குல், ஷிருக் சொல்லுங்க, ஷிருக் தவக்குல். தவக்குல் என்றால் ஒருவரை நம்பி அவரிடம் தனது காரியத்தை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மனதால் தான் நிம்மதி அடைந்து விடுவது. முயற்சிகள் செய்யலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செல்லும் போது அவர்களுக்கு தவக்குள் இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக தவக்குள் நிறைவாக இருந்தது. அவர்களை விட தவக்குளுடைய தரஜாவை அடைந்தவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் அதற்குரிய ஏற்பாடுகளை சரியாக செய்தார்கள். யாரை எங்கே சந்திக்க வேண்டும், யார் எங்கே எதிர்பார்க்க வேண்டும், எப்போது வெளியாகுவது, இரவிலா பகலிலா, இரவனுடைய நடுப்பகுதியிலா முற்பகுதியிலா, எங்கே சென்று பதுங்குவது, எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று எல்லா திட்டங்களையும் வகுத்தார்கள், முன்னேற்பாடுகளையும் செய்தார்கள். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருந்தது. ஆகவேதான் அந்த குகையிலும் சரி, அதற்கு பின்னால் வழிநடுக்க அபூபக்கர் பயந்து கொண்டிருந்த போதெல்லாம் நாம் இருவர் இருவர் என்று ஏன் பயப்படுகிறீர், மூன்றாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஆனால் ஏற்பாட்டை பாருங்கள், அவ்வளவு ஒரு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள். அப்ப தவக்குல் என்றால் இதுதான், தனது காரியத்தை ரப்பிடம் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது. இப்ப மனிதன் இன்ப துன்பத்திலே அவனுடைய ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு, இன்ப துன்பத்திலே ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு, மனிதன் எப்போது அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைப்பது, தன் காரியத்தை அவனிடம் சாட்டி விடுவது என்ற நிலையிலிருந்து, கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க, ஏனென்றால் முக்கியமாக இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் படிப்பினை பெற்று அதன்படி நாம் வாழ்வதற்கும் உள்ள செய்திகள். எப்போது அடியான் நான் செய்கிறேன், நான் சாதிக்கிறேன், நான் முன்னேறுகிறேன், நான் திட்டம் திட்டுகிறேன், நான் செய்து விடுவேன், என்னால் முடியும் என்று அல்லாஹுவை மறந்தவனாக, உங்களால் செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ் என்று நீங்கள் உறுதி கொள்வதை மார்க்கம் சொல்ல மறுக்கவில்லை, அதை தடுக்கவில்லை, ஆனால் எப்படி அல்லாஹுவை மறந்துவிட்டு அல்லாஹுவின் பக்கம் தனது பார்வையை துண்டாக்கிவிட்டு அதிலிருந்து தனது பார்வையை நிறுத்திவிட்டு தனது நஃப்ஸை பார்க்கிறான், தனது இல், தனது திறமை, தன்னுடைய செல்வம் என்று மனிதனுக்குள்ளே ஒரு விதமான பெருமையை அவனுடைய நஃப்ஸு வளர்க்கிறது. இந்த மனிதனை பொறுத்தவரை இன்ப துன்பத்திலே இவனுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கு. இவன் எப்படி இருப்பான்? உதாரணத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய பல வசனங்களிலே ஆங்காங்கே இப்படிப்பட்ட மனிதர்களை பல வகைப்படுத்தி சொல்லுகின்றான். இதிலே காஃபிர் ஒருவன் இருப்பான், முனாஃபிக் ஒருவன் இருப்பான், பலவீனமான முஸ்லீம் ஒருவன் இருப்பான். காஃபிரை பொறுத்தவரை என்ன, நன்மை வந்தால் இது என் புறத்திலிருந்து வந்தது, எனது திறமையால் வந்தது என்று தன்னை பற்றி பெருமை பேசுவான். ஏதாவது தீமை அவனுக்கு ஏற்பட்டால் அந்த தீமையை பிறர் மீது சாட்டி விடுவான், பிறர் மீது போடுவான். ஓ முசீபத்து, உன்னுடைய நகுசத்து, உன்னுடைய தற்கரியம் அதனால வந்துச்சு, வீடு சரியில்லை, போட்டுட்டு வந்த சட்டை சரியில்லை, கல்யாணம் பண்ண மனைவி சரியில்லை, அமைஞ்ச வேலை சரியில்லை, வாங்கின காரு சரியில்லை, காருக்கு வாங்கின நம்பர் சரியில்லை, காருக்கு வாங்கின கலர் சரியில்லை, தர்த்திரியம், நட்சத்திரம் சரியில்லை, ராசி சரியில்லை என்று எல்லா துன்பங்களுக்குரிய காரணங்களை படைப்புகள் மீது சாட்டி விடுவான். பிறகு இன்னும் என்ன செய்வான், தன்னை படைத்த இறைவனையே ஏசவும் ஆரம்பித்து விடுவான், தன்னை படைத்த இறைவனை தூற்றவும் ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்
பாதுகாப்பானாக. என்
இறைவன் என்னை கேவலப்படுத்துகிறான், என்னை கைவிட்டு விடுகிறான், வணங்கி வணங்கி என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் அல்லாஹுவை ஏச ஆரம்பித்து விடுவான். இது காஃபிர்களுடைய நிலை. அடுத்து முனாஃபிக்குடைய ஒரு நிலை இருக்கும். முனாஃபிக்குடைய நிலை என்ன, இன் அஸாபஹு கைருன் துமன்ன பிஹி வஇன் அஸாபத்ஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி. அல்லாஹ் அவனுக்கு நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம், அவன் விரும்புவதை கொடுத்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் ரொம்ப நிம்மதியா தொழுக இபாதித்து அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது எல்லாமே அல்லாஹ் செய்யறான் எனக்கு ரொம்ப நல்லா வச்சு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பான். எப்போது அல்லாஹ் அவனது விருப்பத்திற்கு எதிராக அவனை சோதிக்க ஆரம்பிக்கிறானோ, அவனை கொஞ்சம் தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறானோ, ஏனென்றால் அல்லாஹ்விற்கு தெரியும் இவனுடைய ஈமான் எப்படி என்று, அவனுக்கே அவனது ஈமானை உணர்த்துவதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை கொஞ்சம் சோதிக்கும் போது அவன் என்ன செய்வான், இன் கலப அலா வஜிஹி, திரும்பிக் கொள்வான், அல்லாஹுவை விட்டு திரும்பி விடுவான், மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுவான், இஸ்லாமில இருப்பார். அல்லாஹ் தனக்கு நியமத்துகளை கொடுத்த போது அல்லாஹுவோடு நெருங்கி இருந்தார் அல்லவா, அந்த நெருக்கத்தை வைத்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் உள்ளத்தில் எந்த விதமான உணர்வு அந்த ஈமானுடைய சுவையை அறியாமல் அப்படியே ஒரு சடங்குக்காக சில காரியங்களை செய்வார், ஆனால் அவருக்கு உண்மையான பற்று இருக்காது. இப்படி உள்ளவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகத்தன்மை உடையவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். குறிப்பாக சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப வசனங்களிலே 18 வசனங்களுக்கு மேலே இவர்களை பற்றி சொல்லுகின்றான். ஏதாவது கனிமத்து பொருட்களை நீங்கள் கொடுத்தால் நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம், முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சந்தோஷமா வருவாங்க. கொஞ்சம் ஏதாவது காஃபிர்கள் புறத்திலிருந்து பயம், முஸ்லீம்களுக்கு தோல்வின்னு சொன்னா சைலண்டா காணா போயிடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு மனிதர்களுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டு பிறகு ஒரு முஸ்லீம் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுவான், அந்த சோதனைகளில் அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விரிவாக நமக்கு புரிய வரும். இப்போ ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் தன்னை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறான். அவனுடைய ஈமான் இறை நம்பிக்கை அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்தை போதிக்கிறது. வபில் கதரி கைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. உலகத்திலே மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து, மிகப்பெரிய ஒரு உறுதி, மிகப்பெரிய ஒரு இறை நம்பிக்கை, அது என்ன, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை விதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன், அதனுடைய அதில் உள்ள நன்மைகளையும் அதில் உள்ள தீமைகளையும் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்று நான் உறுதி கொள்கிறேன் என்று மிகப்பெரிய ஒரு அந்த ஈமானுடைய வார்த்தையை அவன் மொழிந்தவுடன் அதற்கு பிறகு ஒரு மூமின் தடுமாற்றம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை அவன் தொடர முடிகிறது. பெரிய பிரச்சனைகள், ரொம்ப பெரிய சிக்கல் துன்பங்கள், ஒரு எப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய சூறாவளி வந்து தாக்குவதை போன்று அந்த செய்தி அவனை தாக்குகிறது, மின்னல் தாக்குவதை போன்று தாக்குகிறது, இடி முழக்கம் பயத்தை ஏற்படுத்துவது போன்று ஏற்படுத்துகிறது. சொல்கிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் எனது சிறந்த எஜமானன், அவன் எனது சிறந்த பொறுப்பாளன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு காஃபிரை கண்ணுக்கு முன்னால் கொஞ்சம் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள், அவர்களுடைய வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டால் அங்கே அவர்களது நிலையையும், முஸ்லிம்களுடைய உண்மையான இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களுடைய வீட்டிலே, முஸ்லீம் என்று சொன்னாலே பொதுவா நீங்க இஸ்லாமை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் என்றே வைக்க வேண்டும். இப்ப ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க, இவர் முஸ்லீம் ஆனா தொழ மாட்டார், அப்படி எங்க இஸ்லாத்துல முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு தெரியல, இவர் முஸ்லீம் ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டார், இவர் முஸ்லீம் செல்வந்தர் ஆனா இன்னும் ஹஜ் செய்யல, அப்படி எங்கேயுமே இஸ்லாம்ல ஒரு கான்செப்டே இல்லை. அதே போல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களில் யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள், நினைவூட்டுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜும்ஆ தொழுகை என்று தனித்து ஒரு தொழுகையே கிடையாது. யார் 5 நேர தொழுகைகளை பேணுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜும்ஆ நாளிலே ஜும்ஆ தொழுகை. ஐந்து நேர தொழுகையை தொழுகாம வெறும் ஜும்மா மட்டும் தொழுதா முஸ்லீம் என்று நினைத்துக் கொண்டார்கள் என்றால், எங்கேயாவது ஒரு குரான் ஆயத்து, ஒரு ஹதீஸ் அல்லது ஒரு சஹாபியுடைய சொல்லு, ஒரு இமாமுடைய சொல்ல கொண்டு வாங்க, கியாமத் வரையும் கொண்டு வர முடியாது. வெறும் ஜும்மா தொழுகையினால் ஒருவரை முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா என்றால், குரானிலும் அப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸிலும் அப்படி ஆதாரம் இல்லை, சஹாபாக்களுடைய சொல்லிலும் அப்படி ஆதாரம் இல்லை, உலமாக்கள் ஃபுகஹாக்களுடைய சொல்லிலும் அப்படி ஆதாரம் இல்லை. ஐந்து நேர தொழுகையாளிகளுக்கு ஜும்மாவுடைய தொழுகை, ஐந்து நேர தொழுகைகளையும் ஜும்மாவையும் தொழக்கூடியவர்களுக்கு ரமலானுடைய மாதம், அவர்களுக்கு தராவிஹுடைய தொழுகை, அவர்களுக்கு பிறகு ஒற்றைப்படையின் இரவுகள், அவர்களுக்கு பெருநாள். ஆனா இன்று எப்படி வைத்திருக்கிறார்கள், ரமதானுடைய 27ஆம் கிழமையின் இரவுல புது சட்ட கைலி கட்டிட்டு வர்றவங்க எல்லாம் நம்ம பாயின்னு சொல்லி நம்மளும் விளங்கி வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு நம்மளும் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறோம், நம்மளும் பொண்ணு கொடுக்கிறோம். எப்படி இஸ்லாமிய முஸ்லிம்கள் சிதைத்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை திருத்துவானாக. சரி, அப்ப முஸ்லீம் என்று சொன்னாலே இஸ்லாமுடைய ஐந்து கடமைகளை, ஈமானுடைய ஆறு அம்சங்களை யார் சரியாக நம்பிக்கை கொண்டு தன்னால் முடிந்த அளவு பின்பற்றி வருகிறார்களோ அவர்களைத்தான் எடுத்துக்கொள்ளும். அப்ப ஒரு முஸ்லீம் அவருடைய வீட்டிலும் ஒரு மையத்து ஒரு மரணம் ஏற்படுகிறது, அவர் என்ன செய்கிறார், முதலில் அந்த இறந்தவருடைய கண்ணை மூடுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார். கண்ணீரிலிருந்து சில துளி கண்ணீர்கள் வரலாம், ஆனால் அவருடைய அழுகை சப்தம் வெளியே கேட்கின்ற அளவுக்கு கூக்குரலிட்டு அவர் அழுவது கிடையாது. உடனே பார்ப்பவர்களையெல்லாம் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் போதுமானவன், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் போதுமானவன், நமக்கும் மரணம் இருக்கிறது என்று மற்றவர்களை தேற்றுகிறார். மனைவி, கணவன், பெற்றோர், பிள்ளை என்று எல்லோரும் மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அடைகிறார்கள். ஈமானின் காரணமாக, தக்தீரின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக, அல்லாஹுவை பொருந்தி கொண்ட காரணமாக, காரணத்தினால் அல்லாஹுடைய செயலை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால். ஆனால் ஒரு காஃபிரால் அப்படி இருக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போ ஒரு மூமின் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழிகாட்டப்படுகிறான், அவனுடைய ஈமானை அவன் பற்றி பிடித்திருக்கும் போது, ஒரு மூமின் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருள் அவன் மீது பொழியப்படுகிறது, அவன் அல்லாஹுடைய செயலை பொருந்து கொள்ளும் போது, அதில் அவன் பொறுமை காக்கும் போது. அப்ப அடுத்த கண்ணியத்திற்குரியவர்களே, மனித வாழ்க்கை என்பது சோதனைகளுக்கு அப்பாற்பட்டதல்ல. அப்ப சோதனைகள் என்பதை இன்று நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால், வெறும் சிரமங்களை மனதிற்கு பிடிக்காமல் நிகழுகின்ற காரியங்களை மட்டுமே சோதனையாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். எனவேதான் முதலிலே அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். இல்லை சகோதரர்களே, சோதனை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஈமானுடைய டெஸ்ட். இவர் ஈமான்ல எந்த அளவு இருக்கிறார் அந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சோதனையை அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான், நம் மீது கோபத்தினால் அல்ல, நம்மீதுள்ள வெறுப்பின் காரணமாக அல்ல. அது பொதுவாக நாம் விளங்குவதை போன்று ஒரு சிரமமான ஒரு காரியத்தையே வைத்துக் கொள்வோமே, நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வை வைத்துக் கொள்வோம், மூத்தாக இருக்கட்டும் அல்லது வியாபாரத்திலே நஷ்டமாக இருக்கட்டும். லனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களை சோதிப்போம். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷர் சொன்னால அதுதான் அதிகமா இங்க சொல்றான். உங்களுடைய தொழிலிலே நஷ்டம் ஏற்படலாம், உங்களுடைய விவசாயத்திலே நஷ்டம் ஏற்படலாம், மரணம் ஏற்படலாம், எதிரிகளின் அச்சுறுத்தல் ஏற்படலாம். வலனபுலுவன்னக்கும், பிறகு சொல்கிறான் வபஷ்ஷிரி ஸாபிரீன், இந்த சோதனையின் போதெல்லாம் யார் உறுதியாக இருக்கிறார்களோ, தடுமாறாமல் பொறுமையாக இருக்கிறார்களோ, பொறுமை என்றால் என்ன, எடுத்த முடிவில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது, அதான் பொறுமை. அந்த உறுதி உள்ளவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாஇகா அலைஹிம் ஸலவாதும் மிர் ரப்பிஹிம், அவர்களை அல்லாஹ் முற்றிலுமாக மன்னித்து விடுவான். ஸலவாத் மக்ஃபிரத்துன், அவர்கள் மீது அல்லாஹ் தனது மன்னிப்பை முழுமையாக இறக்கி விடுவான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள், மூமினை பார்த்தால் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம், அப்படி என்ன ஆச்சரியம்? சொன்னார்கள், அவனுக்கு மகிழ்ச்சியான ஒன்று ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான், ஃபக்கான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. வைனா சாபத் ஹுதர்ரா, அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் சபர அலைஹா, பொறுமையாக இருந்து விடுகிறான். பிறகு சொல்லி காட்டினார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு எறும்பு நம்ம நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் நமக்கு நன்மைகள் சேருகின்றனவா என்று. ஒரு எறும்பு ஒரு மூமினை கடித்தால், ஒரு எறும்பு ஒரு மூமினை கடித்தால், அல்லது ஒரு முள் ஒரு மூமினுடைய காலிலே குத்தினால், இன்றைக்கு நம்ம உதாரணம் சொல்றதா இருந்தா நம்முடைய புழக்கத்தில் எங்கேயாவது டக்குன்னு கதவுலையே சேரலையே இடிச்சுக்கிறோம் சொல்லணும். ஏன்னா இப்ப எறும்பும் காணும் முள்ளையும் காணும், காட்டில் போய் யார் வேலை செய்யறா? எல்லாம் சுத்தமா வச்சிருக்கிறாங்க, மண் இருந்தா எறும்பு வரும் போகும். அப்போ ஒரு சின்ன ஒரு இடி, சின்ன ஒரு எங்கேயாவது இடிச்சுக்கிறோம் நசுக்கிக்கிறோம். அரசு சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஒரு முள் குத்தினாலோ அல்லது ஒரு எறும்பு கடித்தாலோ அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. யோசித்து பாருங்கள், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை எப்படி புகழ்வது, ரப்பை எப்படி புகழ்வது? இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நேரங்களிலே வாழ்வாதாரத்தை பற்றி மனிதனுக்கு கவலை வரும், ரிஸ்க்கை பற்றி. இப்ப உதாரணத்துக்கு நீங்கெல்லாம் பல பேர் வெளிநாட்டில் வந்து வேலை செய்றீங்க, திடீர்னு கம்பெனி வேலை முடிஞ்சிருச்சு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இனிமே எங்களால் ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, அல்லாவே நான் இந்தியாவில் போய் என்ன செய்வேன், வேற எங்க போய் வேலை தேடுவேன் அப்படின்னு ஒரு சின்ன கவலை வருது. தவக்குள் இருக்கு, அல்லாஹ் எனக்கு உதவுவான்ங்கிற கவலை இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கிறது, ஆனா அதோட ஒரு கவலை. அந்த கவலையை மார்க்கம் மறுக்கவில்லை, அதை தவறு என்று சொல்லவில்லை. அடுத்து நான் எங்க போய் வேலை செய்யறது அல்லாஹ் அப்படின்னு அவருடைய உள்ளமும் முகமும் கொஞ்சம் சோர்வடைகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த கவலைக்காகவும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த கவலைக்காகவும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் இந்த மாதிரி நிலைமையில நம்மளை கைவிட்டுட்டான்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான், உன்னை தனக்கு நெருக்கமாக்குகிறான். அப்ப இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளார போவோம் தலைப்புக்குள்ளாரே. முதலிலே ஒரு பகுதியை பார்த்து வருகிறோம். மனிதன் நினைக்கிறான் பசி அவனுக்கு ஒரு துன்பம் என்று, மனிதன் நினைக்கிறான் வறுமை அவனுக்கு ஒரு துன்பம் என்று, மனிதன் நினைக்கிறான் நோய் அவனுக்கு ஒரு துன்பம் என்று, மனிதன் நினைக்கிறான் எதிரிகளுடைய அச்சுறுத்தலோ அல்லது வீடு வாசல் இல்லாம சரியான உடை உறைவிடம் இல்லாம எப்போதுமே வாழ்க்கை நெருக்கடியிலோ அல்லது ஏதாவது ஒரு நோயிலோ அல்லது செய்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறாமல் நஷ்டத்திலோ முடிவதை பார்த்து அவன் நினைக்கிறான், எனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே தொடர்பு பலவீனமாக இருக்கிறதோ, நான் அல்லாஹ்விற்கு வேண்டியவனாக இல்லையோ, அல்லாஹ்விற்கு தூரமாகி விட்டேனோ, அதனால்தான் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானோ. இங்கே இன்னொரு பக்கம் பாருங்கள், செல்வத்தில் உள்ளவர்கள் பலர் எண்ணுகிறார்கள், நான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கிறேன், எனவேதான் அல்லாஹ் எனக்கு அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிறான். புரியுதா? ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இன்ஷாஅல்லாஹ். செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்படி நினைக்கின்ற இந்த நினைப்பு சரிதானா என்றால் இல்லை. சரியா, இது ஞாபகத்தில் வச்சுக்கணும், பின்னாடி வருவோம். அப்ப மனிதன் துன்பத்திலே இருக்கும் போது அவன் சில நேரங்களிலே அவனுடைய மனதிலே சைத்தான் சில ஊசலாட்டங்களை போடுகிறான். எனது தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எனது நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எனது ஹஜ்ஜுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இன்னும் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, இன்னும் என்னால் அதை சாதிக்க முடியவில்லையே என்றெல்லாம் மனிதன் பல நேரங்களிலே சிந்திக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் குர்ஆன், தொழுகை, துஆ, நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் அவனுக்கு நேரான வழிகாட்டுதலை கொடுக்கின்றன. அவன் அதை கற்க வேண்டும், அதை புரிய வேண்டும், அதன்படி தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இல்லை, இந்த எண்ணத்தை அப்படியே அவன் விட்டுவிட்டானே ஆனால் அங்கே ஒரு அபயகரமான ஒரு நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். அபயகரமான நிலைக்கு அவன் வந்து விடுகிறான், நிராசை என்ற நிலைக்கு வருகிறான். இந்த நிலை அது நிராசை, நம்பிக்கை இழத்தல்.
يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله.
الله குறிப்பிடுகின்றான் சூரா ஸுமருடைய 53வது வசனம், வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை ஆகாதீர்கள், மன்னிப்பு கேளுங்கள், பாவங்களை அவன் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு நபிமார்களுடைய சம்பவத்தை நமக்கு குறிப்பிடுகின்றான். ஒன்று இப்ராஹிம் நபியுடைய சம்பவம், இன்னொன்று அவர்களுடைய மகனுடைய மகன் யாக்கூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவம். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்திற்கு அவருடைய வரலாறை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். அவர்கள் யார்? நபியுடைய மகன். அவர் யார்? அவரும் நபியுடைய மகன். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலா நபியினா வஸல்லம், பிறகு இஸ்ஹாக், பிறகு யாக்கூப். இந்த யாக்கூபுக்கு பிறக்கிறது யூசுப் என்ற குழந்தை. இந்த குழந்தையும் அல்லாஹ் நபியாக ஆக்குவேன் என்று முடிவு செய்து விட்டான், அதையும் அறிவித்தும் விட்டான். சரியா? ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகச்சிறந்த கண்ணியவான், ரொம்ப நோபல் பர்சன் யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பெரிய நபி பாருங்கள், பணிவினுடைய உச்சத்தை பாருங்கள், அவர்கள் நாடியிருந்தால் தன்னை சொல்லி இருக்கலாம், நபியை விட மிகப்பெரிய ஒரு நோபல் பர்சன், கண்ணியத்திற்குரிய ஒரு மதிப்பிற்குரியவர் இருக்க முடியுமா? நபி அவர்கள் உடனே யாரை சொன்னார்கள் தெரியுமா? அல் கரீம், இப்னுல் கரீம், இப்னுல் கரீம், இப்னுல் கரீம். யாரை சொன்னார்கள்? யூசுப். யூசுப் அவர் ஒரு நபி, நபியுடைய மகன், நபியுடைய பேரன், நபியுடைய கொள்ளு பேரன். அல்லாஹு அக்பர். அவரும் ஒரு கரீம், ஒரு நோபல் பர்சன். அவருடைய தந்தை ஒரு நோபல் பர்சன், அவருடைய தந்தை ஒரு நோபல் பர்சன். அவருடைய தந்தையோ அவரை பற்றி என்ன சொல்வது? கலீலுல்லாஹ். எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நபியுடைய வம்சாவளி, அதுவும் சாதாரணமான நபியல், யாரை பற்றி குர்ஆனிலேயே பிரஸ்தாபித்து சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நபிமார்கள். நபிமார்களே நிறைய தர்ஜாக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தில்க ருசுல் ஃபத்தல்ல பஅதுஹும் அலா பஅத், இவர்கள் எல்லாம் தூதர்கள் தான், ஆனால் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். சரியா? ஆனா இங்க பாருங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடம் நெருக்கமாக இருப்பதால் அவன் சோதனையிலிருந்து முழுமையாக தப்பித்து எப்போதும் இன்ப வாழ்க்கையே வாழ்வான் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கையை நபி இப்ராஹிம் அனுபவித்திருப்பார்கள். நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், நாடோடியாக ஆக்கப்பட்டார்கள், குடும்பத்தை பிரிந்தார்கள், ஒட்டுமொத்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எதிரிகளாக மாறினார்கள், அமைதி காத்தார்கள். தனது குழந்தையை அறுக்க வேண்டும் என்ற சோதனை வந்தது, பொறுமை காத்தார்கள். நேரா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருவோம். அவ்வளவு பாசமா வளர்த்தார்கள், மற்ற குழந்தைகள் மீது பாசம் இல்லை என்றால் அவர்களுடைய செயல் அப்படி இருந்தது. எப்படி செயல் இருக்கும் அப்படித்தான் தந்தையினுடைய பாசம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பக்கம் அழகுக்கு அழகு, இன்னொரு பக்கம் ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம், இறை அச்சத்திற்கு இறையச்சம். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையின் மீது தந்தைக்கு பாசம் அதிகமாக இருக்குமா? இருக்காதா? ஆனால் ஏனைய பிள்ளைகளுக்கு அது பிடிக்கவில்லை. இது காலூல யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வநஹ்னு உஸ்பத்து. நம்ம எவ்வளவு அத்தாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறோம், எவ்வளவு அவருக்கு நம்ம பெரிய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு ஜமாத்தா இருக்கிறோம், நம்ம இவ்வளவு பெரிய பிள்ளைகள், நம்ம மேல பிரியம் காட்டாம நேத்து பிறந்த புள்ள இந்த குட்டி கொண்டு வாண்டு அப்படின்னு சொல்லி தனது இளைய சகோதரரை சுட்டிக்காத்து இனி ஒரு சரி கூடக்கூடாது. நம்முடைய சகோதரனாக இருந்தாலும் சரி கொண்டு விடுவோம், அல்லது எங்கேயாவது காட்டுல பாலைவனத்தில் கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டுல உழுது வந்துடும், அவரா சித்த சாப்பிட்டு. அதே போல நடக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போடுறாங்க, அதுல ஒருத்தர் ரொம்ப இரக்கமான மனதுள்ளவர், எப்பா கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்க கையால கொல்ல வேணாம், ஏதா அதாவுக்கும் பண்ண வேணாம், என்ன தெரிஞ்சாலும் நம்மளோட பிறந்தவர் ஒரு கிணத்துல போட்டுவோம், தண்ணி இல்லாத ஒரு கிணத்தா கிணறா பார்த்து போட்டுருவோம், என்ன ஏதோ அல்ல நாட்டப்படி நடக்கட்டும், பொழைச்சி வெளியே வந்தா வந்து எங்கேயாவது போட்டோம், இல்ல எதுவும் நடக்குதுன்னு சொன்னா நம்ம கையால கொன்ற மாதிரி ஆவாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதே போல செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறக்குறைய 7-8 வயசுல இருக்கிறாங்க, அந்த வயதுக்குள்ளார், அல்லாஹு அக்பர். ஆனால் தந்தையிடமிருந்து அவர்கள் கற்ற ஈமான், எப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இஸ்மாயில் நபி ஈமானை கற்று தந்தை வந்து உன்னை நான் அறுக்கப் போகிறேன் என்று சொன்ன போது யாபத்து ஃபால் மாத்துமால், இதுக்கு என்ன தந்தையே கேட்கணும், செய்யுங்க, எது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ, சஜ்துனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன் என் தந்தையேங்கிறாங்க, அது பாசத்திற்குரிய தந்தையேங்கிறாங்க, உன்னை கொல்ல போறேன்னு சொல்றாங்க, அந்த நேரத்தில் தந்தையை பார்த்து சொல்றாங்க, யா அபச்சி, என் பாசத்திற்குரிய தந்தையே என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தரஜாவை அடைகிறார்கள் பாருங்கள், அந்த அதான் படிப்பு, ஒருத்தரிடமிருந்து அப்படியே கிரகிப்பது, அந்த ஈமான் அப்படியே உள்ளத்திலிருந்து, உள்ள முகத்திலிருந்து, முகம் பேச்சிலிருந்து என்று அப்படியே அந்த ஈமானுடைய ஒளி கணத்தில் போய் போடப்படுறாங்க. அந்த நேரத்திலும் ஹஸ்பி அல்லாஹ், அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் போதுமானவன், அவங்க நினைச்சுக்கிறாங்க நிச்சயமா அவர் மோத்தா போயிடுவார்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒருவரை அனுப்பினானா, ஒரு கூட்டத்தை அனுப்பினானா இல்லையா, வஜா அஸ்ஸையாரத்தும், ஒரு வியாபார கூட்டம். சரி, சம்பவம் உங்களுக்கு தெரியறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சுட்டுக்கிட்டு போறேன். அவங்க தூக்கிட்டாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன நினைக்கிறார்கள், தூக்கிட்டாங்க சரி நம்மளை விட்டுருவாங்க, நம்ம போயிடலாம் அத்தா இடத்துல என்று தானே ஒரு நினைவு போறோம், எப்படியாவது கேட்டு விசாரிச்சு போயிடலாம் நினைச்சா, இங்க என்ன நடக்கிறது, சென்ற சகோதரர்கள் திரும்ப வர்றாங்க வேலை மனதில், சென்ற சகோதரர்கள் திரும்ப வருகிறார்கள், எதற்கு வர்றாங்க, திரும்ப கூட்டு போறதுக்காக வர்றாங்க, பார்த்தா என்னடா இது, இப்படி ஒரு ஏற்பாடா, நாம் கீழே தள்ளிவிட்டு வந்த சில மணி நேரத்திற்கு மேல வந்துட்டாரு, ஆஹா, உடனே என்ன செய்யறாங்க, இவர் எப்படி உங்க கையில வந்தாரு, எங்களுடைய ஓடி போன அடிமையாச்சு அப்படின்னு கரத்தை பிடிச்சுக்கிறாங்க, பிடிச்சு சும்மா பேருக்கு எங்க அடிமன் சொல்லி இருக்க பாக்குறாங்க, ஆனா அவர்களுக்கு அந்த பிள்ளையை விட மனசு இல்லை, அப்ப அடிமனா வித்துறீங்களா எங்கள்ட்ட கேக்குறாங்க, இவங்களுக்கு மனசுல என்ன இருக்குது, எப்படியோ நம்மளை விட்டு தூரமா போனா போதும் சொல்லிட்டு, சும்மா அற்ப காசுக்கு விற்கணும்னு முடிவு இருந்தா தானே ஏதாச்சும் கூட குறைய பார்கெயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிடைக்கிற காசுக்கு வித்துட்டு அல்ஹம்துலில்லா, ஆகக்கூடி கனானுக்கு வரல, எங்கேயாவது அவர் போட்டோம், சுபஹானல்லாஹ், அங்கு சென்றால் இங்கிருந்து விற்கப்படுகிறார் சுதந்திரமான ஒரு நபி, நபியின் மகன், நபியினுடைய பேரன், அங்கே சென்றால் கடை தெருவிலே ஒரு அடிமையாகவே கூறி விற்கப்படுகிறார், அங்கே நடக்கின்ற பிரச்சனை, பிரச்சனையை செய்வது யார், ஆனால் தண்டிக்கப்படுவது யார், ஜெயில போய் தங்குறாங்க, ஒரு வருஷம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ளே தங்குகிறார். இவ்வளவு காலம் இங்க 8-7 வயசுல பிரிந்தார்கள் தந்தை, ஏறக்குறைய அதற்கு பிறகு 20-25 ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன, அப்போதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுகிறார்கள், அதிலே சந்தேகம் இல்லை, மகனை நினைத்து அழுகிறார்கள். அப்போதும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன, இன்னமா அஷ்கூ பஸி வஹுஸ்னி இலல்லாஹ் வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், எனது கவலையை, எனது பிரச்சனையை, எனது துக்கத்தை நான் அல்லாஹ்விடம் முறையிடுகிறேன், உங்களுக்கு தெரியாதது அல்லாஹ்விடம் எனக்கு தெரியும், மகனை தேடச் சொல்கிறார்கள். இப்போது மற்ற சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள், தந்தையே எப்படி அது சாத்தியம், அவன் காணாமல் போய் 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டன, எங்கே போய் தேடுவது, எப்படி கிடைப்பார் அவர், ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருக்க வேண்டுமா இல்லையா, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இவ்வளவு நீங்கள் கவலைப்படுகிறீர்களே, முடியாது 25 வருஷம் ஆகி போச்சு தேடுகிறாங்க. பிள்ளைகள் மறுக்கிறார்கள். பிறகு தந்தை சொல்வதை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகாதீர்கள். அதற்குத்தான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். ஈமான் இல்லாத யாருடைய உள்ளத்திலே குஃபுர் இருக்குமோ, நிராசை இருக்குமோ, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்பிக்கை இழப்பார்கள். நீங்க சொன்னீங்க யூசுப அக்கலஹு ஸிப் ஓனா சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி, நான் அப்பயே மறுத்துட்டாத ஓனா சாப்பிடல, பல் சவ்வல திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா, ஏதோ நீங்க சதித்திட்டம் தீட்டிருக்கிறீங்க, சைத்தான் உங்களை தூண்டி இருக்கிறான், நப்சு உங்களை தூண்டி இருக்கிறது, ஜமீல் நான் பொறுமையாக இருப்பேன், அழகிய பொறுமை உள்ளவனாக இருப்பேன், நீங்க என்ன ஏசுனீங்க நான் ஒத்துக்கிறேன், எவ்வளவோ என்ன திருப்திப்படுத்த நினைச்சீர்கள், ஓனா தான் சாப்பிடுச்சுன்னு சொல்லி கதிப் சட்டைய அவுத்துட்டு அதுல ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை ஓட்டிட்டு வந்தீங்க, நினைச்சிட்டு வந்தீங்க, ஒத்துக்கொள்ளல. நான் எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை என்று. ஏன், என்ன வாக்கு, சுப்ஹானல்லாஹ், நம்பிக்கையை பாருங்கள், அந்த கனவு நிச்சயமாக அல்லாஹ் நடத்துவான், அல்லாஹ் நிறைவேற்றுவான், தேடுங்க போய்கிறாங்க. கடைசிக்கு வருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நம்பிக்கை வைத்தது போன்று அவர்களுடைய அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுத்தானா இல்லையா? யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வாக வாழ வைத்து காட்டினான். இவர்கள் தேவை உள்ளவர்களாக அவர்களுக்கு முன்னால் வந்து கையேந்துகின்ற நிலையிலே சதக்கா கொடுங்கள், சத்தக்கா அலைனா, எங்களுக்கு சதக்கா கொடுங்கள் மன்னரே, எங்களுக்கு ஒரு வயசான தந்தை இருக்கிறார்கள், பெரிய குடும்பம் நாங்கள் என்று சதக்கா கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே கொண்டு வந்து அவர்களை நிறுத்தினார். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சோதனை ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு பின் என்று எவ்வளவு தொடர்ந்தாலும் சரி, அது எந்த வகையான சோதனையாக இருந்தாலும் சரி, உயிரிலே, உடல் சுகத்திலே, பொருளாதாரத்தின் இழப்பிலே, இதற்கு நபிமார்களிலேயே பல உதாரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவருக்கு உடல் சுகம், சுகமின்மை, நோய் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக வைத்திருக்கிறார். ஒருவரை எல்லோரும் ஊரெல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறார்கள், விரட்டுகிறார்கள் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணமாக வைத்திருக்கிறார். ஒருவருக்கு எதிரிகள் அதிகமாகி அவரை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் உதாரணமாக வைத்திருக்கிறார். நாடே சேர்ந்து நம்மை இம்சை செய்தாலும், நமக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டி நமக்கு தொந்தரவுகள் வேதனைகள் கொடுத்தாலும், அதற்கும் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறுகளை உதாரணம் வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்களுடைய வம்சத்தவர்களும் அப்படி ஒரு சோதனைய அரசாங்கம் உலகத்தில் முஸ்லிம்களின் மீது நிகழ்த்தினதா? ரெண்டு சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டான். அவ்வளவு பெரிய கொடுமை வரலாற்றில் அதுக்கு முன்னாடியும் நடக்கல, பின்னாடியும் நடக்கல. நீங்க குர்ஆன்ல நிறைய படிச்சிருப்பீங்க. ஃபிரௌன் மூசா நபியுடைய வம்சத்தவர்களின் ஆண் குழந்தையை கொன்றான் சொல்லி, ஆனா அதுக்கு குர்ஆன்ல பயன்படுத்தின வாசகத்தை கொஞ்சம் யாரும் ஆராய்ஞ்சிருப்பீங்களா இல்லையான சந்தேகமா தான் இருக்கு. என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். என்ன வார்த்தை சொல்லுங்க? யுகத்திலூன என்ற வாசகத்தை பயன்படுத்துறான். இப்ப அரபில ரபஹ யஸ்பஹு சொன்னாலே நம்ம இந்த ஆடு அறுக்கிறோம்ல, அறுக்கிறது சொல்றோம். ஆனா ரபஹ என்பதற்கு பதிலாக ரப்பஹ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே போல கத்தல, கொஞ்சம் அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கத்தல என்றால் கொலை செய்தான். ஆனா கத்தலுக்கு மேல கத்தல என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். ஏன் என்றால் இப்ப ரபஹன, இப்ப உதாரணத்துக்கு ஆடு அறுக்கிறோம்ல அதுக்கு ரபஹன் சொல்றாங்க. அதே போல கத்தல, கோபத்துல ஒருத்தர கத்தி எடுத்து குத்திட்டான் அல்லது தலையை ஒரே சிவா சீவிட்டான், இது கத்தலன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரபஹ கத்தல இருந்து பாருங்க, இது எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால் கொடூரமாக கொலை செய்வதற்கு, கண்டம் துண்டமாக வெட்டுவதற்கு, மூர்க்கத்தனமாக கொலை செய்வதற்கு, இரக்கமே இல்லாமல் கொலை செய்வதற்கு. எப்படி ஒரு மிருக கீரி கிழிச்சு கொதரும் அந்த மாதிரி என்ன அப்படி கொலை செய்திருப்பான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அல்லாஹ் பல பெண்களின் மூலமாக யாருக்கு எப்ப கர்ப்பம் தரிச்சு எப்ப அவங்களுக்கு குழந்தை பிறப்பு என்பதை தெரிந்து கொண்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே அந்த பெண்களை கொண்டு வந்து என்ன செய்வான் என்றால், முந்தைய காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம், இப்ப கூட அது வேற விதமா செய்யல. நம்ம இந்த மூங்கில் கம்பு இருக்கு பாருங்க, இந்த மூங்கில் கம்பனுடைய கம்ப ரெண்டா பிளந்து அதை முன்பக்கத்தை ஈட்டி மாதிரி ஷார்ப்பா செஞ்சு செஞ்சு வேலி கட்டுவாங்க. முன்னாடி ஒரு கம்பு ஒரு கம்ப இணைச்சு வேலி கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாரும் ஏறி வர முடியாது, குத்தும் அப்படி சரியான குத்து குத்தும் மூங்கில் கம்பு. ஆஹ், அந்த மாதிரி அதை ரெண்டா வெட்டி வச்சிருப்பாங்க, ரெண்டா பொழுந்து அதை வந்து ஷார்ப்பா முன்னாடி கூர்மையா வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய மூங்கில்களை எடுத்து வந்து அதனுடைய அந்த நுனியை மிக கூர்மையாக சீவி அதை வரிசையா கீழே பூமியில நிக்க வச்சுட்டு அதுக்கு மேல கம்பு போட்டு பார் மாதிரி கம்பு போட்டு கர்ப்பிணி பெண்களை அழைத்து வந்து அவர்களை உயர்த்தி அந்த மேல அவர்களுடைய கரத்தை கயிறு போட்டு அந்த அந்த மேல உள்ள கம்புல கட்டிடுவாங்க. அந்த பெண்ணு லூசா ஃப்ரீயா விட்டா எதுல நிக்கணும்? அந்த கூர்மையான கம்பு மேலதான் நிக்கணும். எவ்வளவு நேரம் பிடிச்சு தொங்குவா ஒரு கர்ப்பிணி பெண்ணு? தொங்க முடியாது. களைத்து போய் கைய ஃப்ரீயா லூசா விட்டா கம்புல கால வைக்கணும், கம்ப குத்து குத்துன்னு குத்துது, அந்த குத்து தாங்க முடியாம கர்ப்பிணி பெண்ணு காலை இப்படி இப்படி மாத்தி மாத்தி வைக்கி அந்த குதிக்கிற குதியில அந்த குழந்தை கர்ப்பத்திலிருந்து கீழே விழுந்துடும். விழுந்தா என்ன நிலைமையில இருக்கும்? எதுல வந்து விழுகாது? அந்த கூர்மையான கம்பு. இவள் வேதனை தாங்காமல் கடைசியில் தன் காலையே தனது குழந்தையின் மீது வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுவார். இதை இஸ்ரவேலர்களுடைய ஆண்களுக்கு காட்டப்படும், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தனது மனைவிக்கு, தனது சகோதரிக்கு, தனது தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் அது வேதனையில் எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும் நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு சோதனை அல்லாஹ் நமக்கு துன்யாவில் எப்போதாவது கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முஹம்மத்தில ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த பரக்கத்தில் முந்தைய உம்மத்துடைய பல சோதனைகளில் இருந்து நம்மை அல்லாஹ் விடுவித்து விட்டான், பாதுகாத்து விட்டான். أصحاب الأخدود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود صحيح مسلم எடுத்து படிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு விரிவான சம்பவம் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பெரிய வாய்க்காலை நோண்டி அதிலே நெருப்பை மூட்டி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நெருப்புல தள்ளிக்கிட்டே இருக்காங்க, வரிசையா வச்சு என்ன சொல்றாங்க, அகழிலே நெருப்பு அகழிலே தள்ளப்படுகிறார்கள். கடைசியா ஒரு பெண்மணி வருகிறார், கையிலே ஒரு குழந்தையினார், கையிலே ஒரு குழந்தையை கொண்டு. அப்ப அந்த பெண்ணுக்கு தன் மீது பயம் இல்லை. அந்த குழந்தையை பார்த்து எந்த ஒரு பாவத்தையும் அறியாத, என்ன நடக்கிறதே என்று தெரியாத இந்த குழந்தையோடு நாம் இருப்பிலே விழ வேண்டுமா? பாவிகள் இந்த குழந்தையாவது என் கையிலிருந்து வாங்கி கொண்டால் நான் விழுந்து விடுவேனே. சரி, குழந்தைய கூட நீ உணு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இந்த பாவிகள் இவ்வளவு இரக்கம் இல்லாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு இரக்கம் வராதா? தன் கையிலிருந்து குழந்தையை வாங்கிக் கொள்ள மாட்டார்களா? நான் விழுந்து விடலாமே என்று நினைக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்கள், அந்த குழந்தையை பேச வைக்கிறான். மூன்று குழந்தைகள் அல்லாஹுடைய படைப்புகளிலே, கல்கிலே, மனித கல்கிலே மூன்று குழந்தைகள் பேசின. அதில் ஒரு குழந்தை இந்த குழந்தை. இந்த குழந்தை சொல்கிறது பாருங்கள், யா உம்மா, என் பாசத்திற்குரிய தாயே, இஸ்பிரி, சகித்துக் கொள்வோம், சகித்துக் கொள். நீ சத்தியத்தின் மீது இருக்கிறாய். இந்த வார்த்தையை அந்த குழந்தை பேசியவுடன் குழந்தையோடு நெருப்பிலே பாய்ந்து விடுகிறார். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இப்படி நீங்கள் குர்ஆனை திறந்து பார்த்தால் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே நிகழக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதைவிட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை முந்திய சமுதாயத்திற்கு வரலாற்றிலே சென்றிருக்கும் ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் நமக்கு வைத்திருப்பான். அப்போது அடியான் இருக்கின்றானே, நிராசைக்கு ஆளாகிவிடக்கூடாது, சபுரை இழந்து விடக்கூடாது, நிதானத்தை இழந்து விடக்கூடாது, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடவே கூடாது. இதற்கு நமது சமுதாயத்திலே மிகச் சிறந்த முன்னுதாரணம் என்றால் சஹாபாக்களை சொல்லலாம். எவ்வளவு அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அஹ்சாப் யுத்தம் ஒன்றை நீங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினால் போதும், அல்லாஹ் குர்ஆனிலே அதை அப்படி சொல்கிறான். ரப்புல் ஆலமீனுடைய வர்ணனையை விட வேறு யாரும் வர்ணிக்க முடியாது அவ்வளவு அழகாக. இஸ் பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், நெஞ்சங்களில் உள்ள இருதயங்கள் தொண்டைக்கு வந்து விட்டன. யா அல்லாஹ், இஸ் ஜாகத்தில் அப்சார், பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், பார்வைகள் பார்த்த பார்வை பிதுங்கி விட்டன, நிலை குன்றிவிட்டன, அதுக்கு மேல பார்வையை கூட திருப்ப முடியல உங்களால. அந்த நேரத்திலே நபியின் தோழர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, என்ன சொன்னார்கள் தெரியுமா? வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்சாப் காலூ هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما. சொல்கிறான், எதிரிகள் எப்படி வந்தார்கள்? இது ஜாவுக்கும் மின் போக்கிக்கும் ஒமின் அஸ்வல மின்கும், கீழிருந்து எதிரிகள், மேலிருந்து எதிரிகள். மதினா இப்படி இருக்கிறது என்று சொன்னால், கீழ்ப்பகுதியில் இருந்து குறைஷிகள் வந்து விட்டார்கள், மேல் பகுதியிலே யூதர்களும் சதித்திட்டங்கள் தீட்டி சூழ்ந்து கொண்டார்கள். உங்களது பார்வைகள் பிதுங்கி விட்டன, பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டீர்கள். இந்த நிலையிலே முனாஃபிக்குகள் எல்லாம் மா வஅதன அல்லாஹு வரசூலுஹு இல்லா குர்ரா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், அல்லாஹ் ரசூலும் நமக்கு ஏமாற்றத்திற்குரிய வாக்குகளை கொடுத்து விட்டார்கள். வாக்கு கொடுத்து நம்மை ஏமாற்றி விட்டார்கள், கைவிட்டு விட்டான் அல்லாஹ் என்று பேச தொடங்கினார்கள். அப்போது இந்த சஹாபாக்கள் மூமின்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ் உண்மையைத்தான் சொன்னான், நபி உண்மையைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னது உண்மை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது உண்மை என்று சோதனைகள் அதிகமாக அதிகமாக அவர்களது ஈமான் அதிகரிக்கும். சோதனைகள் அதிகமாக அதிகமாக ஈமான் அதிகரிக்கும். உமாசாதகம் இல்லா ஈமானா வ தஸ்லீமா. தஸ்லீம் என்றால் என்ன? யா அல்லாஹ், இந்த எதிரிகள் என்ன, இன்னும் இதை விட அதிகமான எதிரிகள் வந்தாலும் சரி, நாங்கள் உன்னிடம் உனது மார்க்கத்திற்காக எங்களை ஒப்படைத்து விட்டோம், திரும்பினாலும் சரி அல்லது நாங்கள் இறந்தாலும் சரி உனக்காக நாங்கள் இருக்கிறோம், உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள். ஒமாசாதகம் இல்லா ஈமானம் வத்தஸ்லீமா. ஒரு மாத காலம் அவர்கள் முற்றுகையிடப்பட்டார்கள். இந்த ஒரு மாத காலத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் என்ன? லொகரத்தொழுகை அசரத்தொழுகைய சரியா நேரத்தில் தொட முடியலையேங்கிற கவலைதானே தவிர எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்களே, நாமெல்லாம் இறந்து விட்டால் மதினாவை அடையாளம் தெரியாமல் அழித்தொழித்து விடுவார்களே என்ற ஒரு பயமும் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இல்லை. என்ன பயம் இருந்துச்சு, என்ன அவர்களுக்கு கவலை இருந்தது, தொழுகையை தொழ விட மாட்டேங்கிறானே காபிர்கள், அதற்கு நேரம் இல்லாமல் அம்புகளை மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார்களே என்ற கவலைதான் நபிக்கும் சஹாபாக்களுக்கும் இருந்தது. எதிரிகள் சுற்றி அவ்வளவு தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிய வந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானுக்கு இப்படி சோதிக்கிறான் என்றால், இந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை தன் பக்கம் நெருக்கமாக்குகிறான், அவனுடைய ஈமானை பலப்படுத்துகிறான், அவனுக்கு உயர்ந்த தரஜாக்களை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன்னாசி பலஅன் அம்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், சோதனையில் மிக கடினமானவர்கள் யார் தெரியுமா, நபிமார்கள், அடுத்து அவர்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள். சோதிக்கப்பட்டதற்கு பிறகு, ஈமான் சுத்தமானதற்கு பிறகு, ஈமானுடைய தடுமாற்றங்கள் இழந்ததற்கு பிறகு, ஈமானுடைய தடுமாற்றங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் உண்மையான வெற்றியை கொடுப்பான். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சோதனைகள் ஏற்படும் பொழுது இந்த சோதனைகளிலே நமது மனதை பலமாக வைப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. முதலாவது என்ன, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதுபு இலைஹி, அல்லாஹ்வுடன் மன்னிப்பு கேட்கிறேன். இதன் மூலமாக என்ன, அடியாருடைய நிலைப்பாடு என்ன, ஒரு நிலைக்கு வருவான், தான் ஏதாவது பாவம் செய்திருந்து அந்த பாவத்திற்கு இது ஒரு தண்டனையாக, ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு எச்சரிக்கையாக இருக்குமேனால், யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், என் பாவங்களை எல்லாம் நீ சுத்தப்படுத்திவிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு காய்ச்சல், ஒருத்தருக்கு உடம்பு சூடு காய்ச்சலாக இருக்குது, லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்ன சொன்னார், பரவாயில்லை சுத்தப்படுத்த போகிறது உன்னை. ஒரு நாள் காய்ச்சல படுத்தா, தலைவலியில படுத்தா, நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காய்ச்சல் உன்னை சுத்தப்படுத்த போகிறது, லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அப்ப முதலில் இஸ்திக்ஃபார் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சு பாருங்க. அல்லாஹு அக்பர், கிழக்கு மேற்கு அளவுக்கு உங்களுடைய கல்பு விசாலமாயிடும். கிழக்குக்கும் மேற்குக்கு அளவுக்குண்டான அளவுக்கு கல்பு விசாலமாயிடும். ஹுனைன் யுத்தத்தில் சஹாபாக்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت وضاقت عليكم أنفسكم. نكرة ينام قالوا وش نكرة نبتين لا أفلو هذا أفلو بومي لسروح قهر எங்கேயுமே வழி இல்லை தப்புவதற்கு, விசாலமான பூமி அப்படியே நெருக்கமாகிவிட்டது அவருக்கு. அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், வதன்னு அல்லா மல்ஜா மின் அல்லாஹ் இல்லா இல்லை, யா அல்லாஹ் நாங்கள் நினைத்தோம், செய்தோம் சில விஷயங்களை, உன்னை விட்டு எங்களுக்கு வேறு எங்கே நாங்கள் தப்பித்து செல்ல முடியும் என்று எண்ணினார்கள். அவ்வளவுதான், அல்லாஹ் உதவி இறங்கினான். அதான் இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் செய்து விட்டேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டேன், இறக்கிட்ட, ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், யா அல்லாஹ் கோபிச்சுட்டேன், உன்ட கேட்காம நான் ஊரை விட்டு உடையாந்துட்டேன், இப்ப மீன் வயதுல மாட்டிக்கிட்டேன், எங்க போறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், இஸ்திக்ஃபார். யா அல்லாஹ் நீ சுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன், நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னி குன்து மினல் லாலிமீன். அப்ப முதல்ல இஸ்திக்ஃபார், முதல்ல என்ன செஞ்சிருந்தோம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இஸ்திக்ஃபார். இரண்டாவதாக, அல்லாஹ் எனக்கு இதற்கு பதிலாக நன்மையை தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது மனநிலை, இரண்டாவது பயிற்சி என்னவென்றால், எனது ரப்பு எனக்கு ஒரு நன்மைக்காகத்தான் இந்த சோதனையை தந்திருக்கிறான், எனது ரப்பு ஒரு நன்மைக்காகத்தான் எனக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறான், நிச்சயமாக எனக்கு இதிலே ஒரு நன்மை இருக்கிறது இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு, இந்த ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனதிலே அல்லாஹுவையும் அவன் விதித்ததையும் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான். என்ன பார்க்க வேண்டும் நீங்கள்? நீங்கள் இருக்கின்ற நிலை ஒரு பாவமான நிலையாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு பாவத்திலோ அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தில் தடை செய்த ஒரு ஹராமான செயலில் இருக்கக்கூடாது. அதை விட்டு உடனடியாக வெளியே வந்துவிட வேண்டும். அதை தவிர எந்த நிலையில் நாம் மாட்டிக்கொண்டாலும் சரி, எந்த நிலையில் நாம் மாட்டிக்கொண்டாலும் சரி, பயப்பட தேவையில்லை. நம்முடைய நண்பர் ஒருத்தர், நீங்க கூட நிறைய தமிழ்நாட்டு இந்தியா பேப்பர்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது செய்தித்தாளையே படிக்காத ஒரு தாயி அவர், நியூஸ் பேப்பர்னால என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் குரான் ஓத தெரியும், குரான் படிக்க தெரியும், மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்க தெரியும். நம்ம நாட்டை பத்தி அவங்களுக்கு தெரியுமே, புண்ணியமான நாடு, எவ்வளவு பெரிய நல்ல நாடுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு கூட்டத்திலே மக்களுக்கு அழைப்பு பணி செய்தார், இதுதான் ஒரு ரிகார்டு. ஒரு இடத்திலே நடந்த ஒரு பிரச்சனைக்கு இவரும் காரணமாக இருப்பாரோ என்று தேடி வந்து அவருடைய கையிலே விலங்கு, காலிலே விலங்கு கூட்டிட்டு போய் வச்சுட்டாங்க. கூட நம்மளும் வேற ஒரு அதுல ஒரு சிக்கல்ல கூட நானும் இருக்கிறேன். அப்ப ஒன்றும் எதுவுமே அங்க ஒரு விசாரணை நடக்கல, அங்க எந்த விதமான பேச்சுவார்த்தை நடக்கல, எதுவுமே நடக்கல. ஒரு கூட்டிருப்பு இருக்கிறாங்க, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறது தான். ஆனா அதுக்குள்ளாரியே இவ்வளவு கெட்ட பயங்கர தீவிரவாதியாக இவன் இருக்கலாம். இப்ப தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்கப்பா. சுத்தி போலீஸ்காரங்க, நூற்றுக்கணக்கான போலீஸ்காரங்க இருக்கிறீங்க, இதுலயா இந்த பாவி அப்பாவி விட்டுட்டு ஓடிட போறாரு உங்களெல்லாம் தப்பிச்சுட்டு? தப்பிச்சு ஒரு நாள் நீங்க சுடுறதா இருந்தாலும் சுடுங்கப்பா. இந்த அருக்கு பாத்ரூம் ஒழு செஞ்சுட்டு தொழுதுகிட்டுப்பா அவர் என்னோட விட மாட்டோம். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு சுக்குகுல படித்த சட்டம், எதிரிகள் இந்த மாதிரி கையை காலில் விலங்கு போட்டு தொழுகிறது கூட விட மாட்டாங்கன்னு சொன்னா அப்ப ஒழு இல்லாமலும் தொழுகலாம். கிபிலாவை முன்னோக்கிறதுக்கு அனுமதி இல்லைனாலும் கொடுக்கலனாலும் எந்த திசையில இருக்கிறோமோ அந்த திசையில தொழுகணும். அந்த சட்டம் அங்கு அல்லாஹு தஆலா ஒரு அமலுக்கு அங்க வச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த நேரத்திலையும் அந்த தாயுடைய அந்த அழைப்பாளருடைய முகத்தில் பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ். உமர் ஷரீஃப் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும். அப்புறம் ரூம்ல கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, அப்பையும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழை தவிர, அல்லாஹ்வை துதிக்கிறத தவிர, இஸ்திஃபாரை தவிர கடைசி வரைக்கும் எதையுமே அவரு சொல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ். 3-4 நாட்களிலே இவர் மேல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சும்மா விட்டுட்டாங்க. கடைசியில் யோசித்து பாருங்க. அப்ப என்ன நினைக்க வேண்டும் அந்த தாய் அங்க என்ன நினைத்தார்? இதுவெல்லாம் எனக்கு ஒரு நன்மை, இந்த சோதனை எல்லாம் எனக்கு ஒரு நன்மை, அல்லாஹ் ஏதோ நன்மையை வைத்திருக்கிறான். இப்ப ஒரு கொஞ்ச நிமிடத்துல இந்த நன்மை என்றால் என்ன என்பதை புரிய வேண்டும். சில பேருக்கு நன்மை என்னங்க, இந்த சோதனையில் என்னங்க நன்மை இருக்கும் என்று நினைப்பார். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு விவரித்து சொல்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும், அவர்களுடைய ஹதீஸுகளின் மூலமாகவும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தப்பித்து வந்தார்கள். அவர்களுக்கு மக்காவை பிரிவது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அழுது கொண்டே வந்தார்கள். மக்கா எனது ஊர், என்னை உனது உன்னிலிருந்து வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போயிருக்கவே மாட்டேன். அழுதார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பூமிகள்லயே, நாடுகள்லயே, ஊர்கள்லயே நீதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாடுன்னு அழுது அழுதாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அழுதவர்களாகவே சென்றார்கள். இப்ப வெளியிடத்தில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது நமக்கு? மக்காவிலிருந்து நபி விரட்டப்பட்டார்கள். இது ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு தீமை, ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா ரப்பி அத்கில்னி முத்கல சிதுக்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சிதுக்கின் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அன்சாரிகளையும் மதீனாவையும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தானா, இஸ்லாமுக்கு கொடுத்தானா இல்லையா சொல்லுங்க. ஏன் இதை கொண்டு நாம் படிப்பினை பெற முடியாது? அல்லாஹ் என்னை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றினால் இதை விட சிறந்த நாட்டை கொடுப்பான். அல்லாஹ் உதவியாளர்களிலே இவரை இவர் என்னை கைவிட்டு விட்டால் வேறு ஒரு சிறந்த உதவியாளர்களை அல்லாஹ் கொடுப்பான். பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுத்தார்களா இல்லையா சஹாபாக்கள்? அப்ப நன்மை என்பது நிச்சயமாக இந்த துன்யாவிலும் கிடைக்கும். உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது. சரி, இரண்டாவது நன்மை. ஒரு நன்மை என்ன? இந்த துன்யாவிலேயே நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய தீர்வை கொடுப்பான். ஓமைய மஹரஜா, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அவர் அடைந்தே தீர்வார். சரிங்க, இந்த தீர்வு அடையாமலேயே மூத்தாகி விடுகிறார் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியும் நடந்திருக்கிறது சஹாபாக்களுக்கு. நம்மிலும் சிலருக்கு அப்படி நடக்கலாம். இப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஓர் அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப நேசித்து விடுகிறான். நமக்கு முதல்ல இதை முடிவு செய்வோம், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து எவ்வளவு வேணும் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் இது சொன்னா புரிய வரும். லட்டு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கா, பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கா, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அதை நம்ம என்னைக்காவது உணர்றோமா? உணர்வதற்கு முயற்சி செய்கிறோமா? யா அல்லாஹ் உன்னுடைய முஹப்பத்தை எனக்கு கொடுன்னு அழுது கேட்டுக்கிறோமா? யா அல்லாஹ் உமான்ல வேலை கொடு, மஸ்கத்துல வேலை கொடு, அதுல அந்த நாட்டில் வேலை கொடு, இந்த நாட்டில் வேலை கொடு, கம்பெனியில இன்க்ரீமெண்ட் கொடு, எனக்கு நல்ல சேலரிய கொடு அப்படின்லாம் அழுது துவா கேட்டுக்கிறோமே, கவலையா துவா கேட்டுக்கிறோமே. ஒரு நாள் தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு, யா அல்லாஹ் உனது முஹப்பத்தை எனக்கு கொடு, உனது முஹப்பத்தை நான் எப்படி சுவைக்கிறேன், உன்னுடைய முஹப்பத்துடைய சுவையை எனக்கு கொடுன்னு எவ்வளவு அழுதுருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சுஜூதுல கேட்டுக்கிறோமா? துன்யாவுடைய தேவை பெருசா தெரியுது, அதனால பெரும்பாலும் துவாவின் பெரும் பகுதிகளை துன்யாவுக்காகவே வச்சிடறோம். நம்ம ஆகிரத்தை பத்தி ஏதோ சில மனப்பாடம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சரியா தெரியாம அப்படியே தெரிஞ்சாலும் உள்ளத்துடைய அந்த ஈடுபாடு இல்லாம, ஏன் ஈடுபாடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை திரும்ப திரும்ப கேட்டிருப்போம், அதுக்காக வேண்டி அழுதிருப்போம், கவலைப்பட்டிருப்போம், அதுக்காக ஒரு முயற்சி செஞ்சிருப்போம். இப்ப துன்யாவுக்கு அதிகமா ஈடுபாட்டோட துவா கேட்கறதுனால நம்ம பாருங்க, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் துன்யாவுக்கு 100% ஃபுல் பூரணமா இருக்கு. தீனுக்கு துவா கேட்கும் பொழுது பலவீனமா கேட்கறதுனால அதுக்குண்டான முயற்சியும் பலவீனமா இருக்குது. இதான் ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் தீன்ல பலவீனமாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை பாருங்கள், எப்படிப்பட்டவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? ஈமானிலே அமலிலே ஒரு மிகப்பெரிய தரஜாவை அடைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கரம் பிடித்து, முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன வார்த்தை! எல்லா சஹாபாக்களும் நபியை நேசித்தார்கள், நபி முஆதை கரம் பிடித்து, முஆத் அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன், யா முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லா. அவர் எவ்வளவு தரஜாவை அடைந்திருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஆதுக்கு சொன்னாங்க, முஆத் நான் ஒரு உனக்கு ஒரு துஆவை சொல்லி தருகிறேன், அதை நீ கேள். அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில், அதாவது நீ விரும்புகின்ற விதத்தில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். உள்ளத்திலிருந்து கேட்க சொன்னார்கள். இன்னைக்கு நமக்கு இந்த துவாவெல்லாம் பல பேருக்கு ஞாபகமே இருக்காது, தெரியவும் செய்யாது. அப்படி தெரிஞ்சாலும் அதுக்கு அர்த்தம் எவ்வளவு தெரியுமோ, அதுக்கு எவ்வளவு ஈடுபாடா கேட்கிறார்களோ. இப்ப கண்ணியத்தில் பெரியவர்களே, அல்லாஹுடைய முஹப்பத் வேண்டும் என்று முதலிலே முடிவு செய்வோம், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அதை இந்த வாழ்க்கையிலே மரணத்திற்கு முன்னால் சுவைத்தவர்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிக்கு வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானுடைய சுவையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், ஹலாவத் அதனுடைய ருசியை இனிமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அதற்கு மூன்று தன்மைகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட உங்களுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஆனாதான் அவங்க விஷயத்தில் அவங்களுக்காக துன்பத்தை சகிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஒரு சாதாரணமான துன்யாவுடைய ஒரு பெண்ணை ஒருவன் விரும்பிவிட்டால் அந்த பெண்ணுக்காக எவ்வளவு இழக்க தயாராகிறான், அதற்கு அந்த பெண்ணுக்காக எத்தனை துன்பங்களை தாங்க தயாராக இருக்கிறான், எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறான், இருக்கிறானா இல்ல? நேசம் அந்த காரணத்தால்
அல்லாஹ்வின் மீது அவனுடைய தூதரின் மீது நேசம் வந்துவிட்டால் துன்யாவுடைய அத்தனை துன்பங்களும் சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். தாயிப்புல அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு ரத்தமெல்லாம் சுட்டுது. 14 நாள் அடி வாங்கினாங்க. 14வது நாள்ல அடி வாங்கின அடி சாதாரண அடி அல்ல. உடம்பில் இருந்து ரத்தங்கள் வழிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணிந்திருந்த அந்த தோல் குப்பிலே மோஜாவிலே ரத்தம் உறைந்து உழுவின் போது கழட்டுவதற்கே சிரமப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலையும் மலக்குல் ஜிபாலையும் அனுப்பிவிட்டான். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ஒரே துவா தான் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ என் மீது மகிழ்ச்சியாக பிரியமாக இருக்கிறாய் என்றால் இந்த துன்பத்தை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் இந்த வார்த்தையை மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, யா அல்லாஹ், நீ என் மீது திருப்தியாக இருக்கிறாய் என்றால் எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை. யா அல்லாஹ், அடிச்சாங்களே திட்டுனாங்களே 14 நாள் ரசூலுல்லாஹ் நசீஹத் பண்றாங்க பயான் பண்றாங்க, ஒருத்தர் கூட முஸ்லீமாக அது மட்டுமல்ல அடிச்சு துரத்துறாங்க, சாதாரணமான கல்ல விட்டு அடிக்கிறாங்க ஊரே சேர்ந்து. அவ்வளவு துன்பத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ என்னை கொண்டு மகிழ்ச்சி என்றால் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் கோபமி, உனது கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், உனது அதிருப்தியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய முஹப்பத்து வேண்டும் என்று முடிவு செய்தால் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான அல்லாஹு தஆலா நேசித்து விடுகிறாங்க. என்ன செஞ்சான் முஹம்மத்? அவன்கிட்ட ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு நல்ல மனசு, அதனால அல்லாஹ் அவனை நேசிச்சான். இப்ப நேசித்தவுடன் அவனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு பெரிய தரஜாவை வைத்து விடுகிறான். ஆனால் அந்த அடியான இடத்திலே அந்த தரஜாவை அடைவதற்குண்டான அமல் இல்லை. சரியா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோ முடிவு செய்து விட்டான், இவனை கொண்டு போய் அந்த தர்ஜாவிலே வைக்க வேண்டும் என்று. எனவே அவனுக்கு சில சோதனைகளை தருகிறான். மன உளைச்சல்கள், மன நெருக்கடிகள், பிரச்சனைகள், ஏதாவது துன்பங்களை அல்லாஹ் அவனை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். எதற்காக? அவனுடைய சிறு பெரு பாவங்கள் எல்லாம் கழுகப்பட்டு இந்த நன்மைகள் செய்து நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை அடையாமல் இருக்கின்ற எனது இந்த அடியான் இந்த சோதனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் பொறுமை காக்கிறான் அல்லவா, இதற்கெல்லாம் நன்மைகளை எழுதி 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 நன்மைகளை அவன் மீது சுமத்தி சுமத்தி நாளைக்கு மறுமையில வந்து பார்த்தா எவ்வளவு நன்மைகள் இருக்கும். தரஜா சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரஜா அவனுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ்ட்ட இந்த அடியானே கேட்பான், யா அல்லாஹ், நான் இப்படிலாம் நன்மை செய்யலையே, இப்படிலாம் நன்மை செய்யலையே, எனக்கு இவ்வளவு பெரிய தரஜாவா, எனக்கு இவ்வளவு நன்மைகளா என்று அல்லாஹ் சொல்வான், உன்னை சோதித்தேன் அல்லவா, உன்னை சிரமத்திற்குள்ளாக்கினேன் அல்லவா, உன்னை துன்பத்திற்குள்ளாக்கினேன் அல்லவா, உனக்கு நோய் நொடிகளை வறுமையை கொடுத்தேன் அல்லவா, நீ பொறுத்தாய் அல்லவா, அதற்குத்தான் இந்த கூலியன் அடியானின் சொல்லும்போது, யா அல்லாஹ், இப்படி தெரிந்தால் மொத்த வாழ்க்கையை நீ சோதனை ஆக்கியிருக்கலாமே. அடியான் அங்கே ஆசைப்படுவான். அப்ப நன்மையில் இன்னொரு நன்மையினுடைய இன்னொரு மறுபக்கம் என்ன? ஆகிரத்திலே நாம் அடையக்கூடிய நன்மை, அதை நினைத்து பார்க்க வேண்டும். என்ன நன்மை? அதான் நிரந்தரமான நன்மை. வல அஜ்ருல் ஆகிரத் அக்பர், மறுமையின் கூலிதான் மிகப்பெரிய கூலி. அதற்கு இணையாக துன்யாவுடைய எந்த கூலியும் சமமாகாது. அப்ப அடியான் ஆகிரத்துடைய கூலியை நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து 3வது ஒரு விஷயம், இப்ப நம்ம துவா கேட்கிறோம், சில நேரங்களில் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற சஞ்சலத்திற்கு கூட அல்லது ஒரு தடுமாற்றத்திற்கு கூட சில மூமின்கள் இல்ம் இல்லை என்றால் அல்லது யக்கீன் இல்லை என்றால் அந்த ஒரு நிலைமைக்கு வரலாம். நீங்க துவா கேட்கிறீங்க ஆனா துவா ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கு. இதற்கு முதலிலே ஒரு காரணத்தை பார்க்க வேண்டும். அந்த துவாவை தடை செய்வதற்குரிய செயல் ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா? அந்த துஆவை தடை செய்கிற செயல் எப்படி? ஹராமான உணவு, ஹராமான வருமானம், அல்லது தாய் தந்தையோடு பெற்றோர்களோடு உறவு முறித்து வாழ்வது, இரத்த உறவுகளோடு உறவு முறித்து வாழ்வது, யாருக்காவது அநியாயம் செய்திருப்பது, யாருடைய ஹக்கையாவது பறித்திருப்பது, இப்படி இருக்குமேனால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் அவர்தான், அல்லாஹ் அல்ல. சரி இதெல்லாம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் தாய் தந்தையோட உறவு சரியா இருக்கு, இரத்த உறவுகள் சரியா இருக்கு, யாருடைய ஹக்கையும் நம்ம பிடுங்கல, அதே போல ஹராமான வருமானம் இல்ல, ஹராமான தொழில் இல்ல. அடுத்து என்ன, அல்லாஹ் என இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் துஆ கேட்கிறீர்கள் அது கபூலாகவில்லை என்று நினைக்க வேண்டாம். ஒன்று, அல்லாஹ் நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க அந்த நாட்டுக்கு போனா நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம், அல்லாஹ் இந்த நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்துட்டான், அதை விட இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி இருக்கலாம், நீங்க கேட்ட நன்மையை தான் அல்லாஹ் கொடுக்கல, ஆனா அதற்கு பதிலாக ஒரு பெரிய துன்பத்தை நீ அல்லாஹ் உங்களுக்கு நீக்கி இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நாளைக்கு மறுமையில போனாதான் நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம துவா இதனால கபூல் செய்யப்படல, அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனை நம்மை விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் மறைவான விஷயங்களை தெரிபவர்கள் இல்லையே. மூன்றாவது, அதுவும் இல்லை என்றால் நாளை மறுமையிலே நன்மையாக இது பதியப்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்படி ஒரு அடியானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைக்கு மஹ்ஷர்ல ஒரு மனிதன் வருவான், பார்த்தா ஏடு குமிஞ்சு குமிஞ்சு கிடக்கும், யாரோ மற்றவங்களுடைய ஏடு கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கு போல இருக்கு, நம்ம ஏடு பின்னாடி வரும் போல இருக்கு என்பதாக இவன் பதறிக்கொண்டிருப்பான். என்ன நடக்க போதே தெரியும் சொல்லிட்டு பார்த்தா இதெல்லாம் உன் நன்மைதான் சொல்லி மலக்குகள் சொல்லுவாங்க. இவனுக்கு கொஞ்சம் துணிவு வந்தாலும் பயம், எங்கேயாவது இந்த என்ட்ரியில ஏதாவது பேருங்கிற மாத்தி இருக்குமா சொல்லி நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க, சொல்றமா இல்லையா. அல்லாஹ்ட்ட கேட்பான் கடைசியில், இந்த மனுஷன் இருக்கானே அல்லாஹால அல்லாஹ் அக்பர், இந்த ரப்புல் ஆலமீன் அவன் அவ்வளவு மகிமையானவன், ஆனா அவன் நம்மளோட வச்சிருக்கிற முகபத்தை பாருங்க, அவ்வளவு சாதாரணமா நம்மள்ட்ட ரப்பு பேசுறான். மாஷன் நிறைய ஹதீஸுகளை பார்க்கலாம். நீ அல்லாட்டையே கேட்பான், யா அல்லாஹ் நீ எவ்வளவு பெரிய அரச என்கிட்ட போய் நீ தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறிய, என சீக்கிரமா சொல்றதுக்கு அனுப்ப வேணாமா அப்படிமா. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் பயந்து நடுங்கக்கூடிய அந்த ரப்பை பார்த்து இந்த மனிதன் என்ன சொல்கிறார் மறுமையில, பெரிய சம்பவம் சஹி முஸ்லீமுடைய ஒரு பெரிய சம்பவம், நரகத்திலிருந்து கடைசியில தப்பிச்சு வரும்போது அல்லாட்ட சொல்லுவா, யா அல்லாஹ் நான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீனு என்ன போய் தமாஷ் பண்ணிட்டே இருக்கிற, நீனா தமாஷ் பண்ணலாமா, நீ எவ்வளவு பெரிய மனு எவ்வளவு பெரிய மன்னன் நீனு அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், மனுஷனே நான் ஏன்டா தமாஷ் பண்ண போறேன் உன்கிட்ட, எனக்கு தமாஷ் செய்யறதெல்லாம் தகுதியானது கிடையாது, உண்மைதான்டா சொல்ற, நீ உள்ளார போய் பாடுறான், அதுக்கப்புறம் தான் உள்ளார போகும். அல்லாஹ் முதல்ல சொன்னவனையே உள்ளார போக மாட்டான். இப்ப இங்க வருவோம், அல்லாட்ட கேட்பான், யா அல்லாஹ் என்னடா இது ஒண்ணுமே புரியல. அல்லாஹ் சொல்லுவான், நீ என்கிட்ட துவா கேட்டியா? ஆமா கேட்டேன். எப்பப்பெல்லாம் கேட்ட யோசிச்சு பாரு, அடியானுக்கு என்ன யோசனை வரும், அன்னைக்கு கேட்டியா, அது கேட்டியா, இன்னொரு நாள் இதை கேட்டியா, இன்னொரு நாள் இதை கேட்டியா, அல்லாஹ் ஞாபகப்படுத்திக்கிட்டு, ஆமா ஆமா கேட்டேன் 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 ஞாபகம் வருது, அதெல்லாம் உனக்கு கிடைச்சிச்சா, கிடைக்கலையா அல்லாஹ், அதுக்குதான் இந்த நண்பர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கிட்ட இந்த அடியான் இப்ப இருக்கிறானே, இவ்வளவு கள்ளம் பாருங்க இந்த மனுஷன். இந்த அடியா நல்லாவிடத்துல என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் மொத்த துவாவையும் நீ ஏத்துக்காம இருந்திருக்கலாம்ல, எப்படி என் மொத்த துவாவையும் நீ ஏத்துக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு எனக்கு நன்மை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட துவாக்களையும் நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பான். சுப்ஹான் அல்லாஹ், இதான் கண்ணியத்துக்குரியவர்களே உண்மையான நிரந்தரமான நன்மை. அதனால சோதனையில சிக்கி இருக்கும் பொழுது நாம் பதட்டப்பட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம், அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக நன்மையை தான் செய்வான். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம், அந்த துஆவிலும் நமது நிலைப்பாடு, யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான் நீ கொடுக்கணும் என்று அல்லாஹ்விடத்திலே அவசரப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலையை கொடு, சுகத்தை கொடு, குழந்தையை கொடு, நன்மையை கொடு, நல்ல ஹலாலான ரிஸ்கை கொடு, எனது வாழ்வாதாரத்தை விசாலமாக்கி வை என்ற ஹலாலான எல்லா துஆக்களையும் கேட்கலாம். அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு பொருந்தி கொண்டு எந்த துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படவில்லையோ இதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு பிரச்சனையை தீர்ப்பான், அல்லது இதைவிட ஒரு நன்மையை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். அதுவும் இல்லை என்றாலும் என் துஆக்கள் வீணாகாது, நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் அதை எனக்கு நன்மையாக்கி தருவான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் இந்த துன்பம் என்று சொன்னோம் பாருங்க, எது மனதிற்கு பிடிக்காமல் எதை சோதனை என்று பொதுவாக இன்று நாம் சொல்லுகிறோமோ அதிலே மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதன் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு. அடுத்து நன்மைகள் நிகழும் போது, அதாவது விரும்பக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது, அது ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்து நிமிஷம் முடிச்சிடும். இப்ப இதை யாருமே சோதனையாக நினைப்பதே கிடையாதுங்க. குழந்தை வேணும்னு கேட்டாங்க, முதல்ல கல்யாணம் வேணும்னு கேட்டாரு, கல்யாணமும் ஆகி போச்சு சீக்கிரமா. குழந்தை வேணும்னு கேட்டாரு, குழந்தையும் கிடைச்சு போச்சு. நல்ல கம்பெனியில ஜாப் வேணும்னு கேட்டாரு, அதுவும் கிடைச்சு போச்சு. நல்ல சம்பளம் கேட்டாரு, அதுவும் கிடைச்சு போச்சு. நல்ல வீடு வேணும்னு கேட்டாரு, அதுவும் கிடைச்சு போச்சு. நல்ல சேலரி வேணும்னு கேட்டாரு, அதுவும் எல்லாம் கிடைச்சு போச்சு. இவர் இதை எதுவுமே சோதனையா நினைக்கிறதே கிடையாது, ரொம்ப ராகத்தான் நினைக்கிறாரு. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவும் ஒரு சோதனை என்பதை மறந்துவிட வேண்டாம். செல்வத்தின் சோதனை அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. குழந்தைகளும் சோதனை, செல்வங்களும் சோதனை, மொத்த துன்யாவுடைய இந்த செல்வங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு சோதனை என்றும் அல்லாஹ் சொல்றான். செல்வத்தில் இருப்பது ஏதோ அல்லாஹ் நமக்கு நன்மையை செஞ்சுட்டா நம்ம செய்யறதெல்லாம் சரிதான், நம்ம நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவோம், மௌத்தா போனா. அஸ்ஹாபுல் கஹ்ஃபுல ரெண்டு பேர் இப்படி தான் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, செல்வம் என்ன துன்யாலேயே அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கும் போது அங்க செத்து போயிட்டா அங்க அங்க அதை விட அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சோதனை, பெரிய சோதனை. நம்ம விரும்புறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே எப்படி சோதிக்கிறான் என்றால், முதலில் இந்த அடியானுடைய உள்ளத்திலே இந்த நியமத்துகள் எல்லாம் எனது ரப்பு கொடுத்தது என்று நினைக்கிறானா, நம்புகிறானா, வாயாலும் என்னை வெளிப்படையாக புகழ்கிறானா, அல்லது எல்லாம் நான் தான் செஞ்சேன் காரூனை போல, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இந்தி, ஏன் திறமையால நான் சம்பாதித்த செல்வம் என்று சொன்னா, அப்படியா உனக்கு என்ன நடக்குது பாரு. அகம்பாவம், பெருமை வருகிறதா, கர்வம் வருகிறதா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ கொடுத்தது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு கால சோதனை, பிறகு மதீனாவிலே 8 ஆண்டு கால போர், தொடர்ச்சியான போர், இதற்கெல்லாம் பிறகு தனது ஒரு வலிமையான ஒரு படையோடு மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். உயிருக்கு பயந்து கைதியாக்கப்படுவோமோ, சிறைபிடிக்கப்படுவோமோ, கொல்லப்பட்டு விடுவோமோ, குர்ஆன் நல்லா சொன்னான். அப்படி பயந்து வெளியேறிய நபி இப்போது மக்காவிற்குள் மீண்டும் நுழைகிறார்கள். எப்படி? சேனைகளோடு, படைகளோடு, விரும்பியவரை கொல்லலாம், விரும்பியவரை சிறைபிடிக்கலாம், விரும்பியதை எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முழு உரிமையோடு, அதற்குரிய முழு பலத்தோடு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலை குனிந்தது 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 குனிந்தது, ஒட்டகத்தினுடைய அந்த திமிலில் தலை வந்து இடிக்கும் அளவிற்கு அப்படியே குனிந்து விட்டார்கள். பெருமை வந்துவிடக்கூடாது. இப்படி நேரா ஒட்டகத்தில் உட்கார்ந்துட்டு போனோம் என்றால் பெருமை வந்துவிடும் என்பதற்காக குனிந்தார்கள் குனிந்தார்கள் குனிந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குனிந்து விட்டார்கள். ஒட்டகத்தின் மீது இருந்தே சஜிதா செய்கின்ற அளவிற்கு குனிந்து விட்டார்கள். குனிந்து என்ன சொன்னார்கள்? லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு ஸதக வஅதஹு ونصر عبده وهزم الاحزاب وحده. الله நீதான் உனது வாக்கை உண்மைப்படுத்தினாய், உனது அடிமைக்கு நீ உதவி செய்தாய். அந்த இடத்துல உனது நபிக்கு என்று கூட நபி சொல்லவில்லை, விரும்பி இருந்தால் சொல்லி இருக்கலாம். தனக்கு பணிவு வர வேண்டும், தனக்கு அடக்கம் வர வேண்டும், பெருமை வந்துவிடக்கூடாது, ஆணவம் வந்துவிடக்கூடாது, அல்லாவிற்கு பிடிக்காத மனநிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக, யா அல்லாஹ் உனது அடிமையாகி எனக்கு நீ உதவி செய்தாய், இந்த அத்தனை எதிரிகளின் ராணுவங்களையும் நீதான் முறியடித்தாய், அல்லாஹ் தனியாக அடித்தாய். அப்ப அடியா நியமத்துகளிலே, யா அல்லாஹ் இந்த படிப்பு உன்னால் எனக்கு கிடைத்தது, இந்த வேலை உன்னால் எனக்கு கிடைத்தது, இந்த மனைவி உன்னால் எனக்கு கிடைத்தது, இந்த குழந்தை செல்வம் உன்னால் எனக்கு கிடைத்தது, இந்த நாட்டிலே வேலை வாய்ப்பு உன்னால் எனக்கு கிடைத்தது, இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் உனது அருளால் எனக்கு கிடைத்தது, உன் நியமத்தை என்னை விட்டும் பறித்து விடாதே, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவை, உன் நியமத்துகளுக்கு நன்றி கெட்டவனாக என்னை ஆக்கிவிடாதே. அடுத்து இரண்டாவது கேக்குற சொல்றது புரியுதுங்களா, கவனிச்சுட்டு வரீங்களா? முதலில் என்ன செய்ய வேண்டும்? இந்த நியமத்துகள் எல்லாம் அல்லாவிற்கு சொந்தமானவை, இந்த நியமத்துகள் எல்லாம் அல்லாவிற்கு சொந்தமானவை என்ற அல்லாஹுவை புகழ்ந்து, இந்த நியமத்துகள் எல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்தே எனக்கு கிடைக்கப்பெற்றது, என்னுடைய திறமையினால் இது கிடைத்திருந்தாலும் அந்த திறமையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்ற மனப்பக்கம். அதை மனதில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பது. ஆகவேதான் எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கும் போது அந்த சுக்குர் உங்களுக்கு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இரண்டாவது சோதனை என்ன? இந்த நேமத்துகளை அல்லாஹ் விரும்பிய வழியில் செலவழிக்கிறீர்களா? இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அது மிகப்பெரிய சோதனை. சம்பாதித்த செல்வம், கிடைத்த பதவி, கிடைத்த சுகமான வாழ்க்கை, இது எப்படி செலவழிக்கப்படுகிறது? இப்ப ஒருத்தர் சொல்றார், எல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான் சொல்லி, ஆனால் அதை பயன்படுத்துகிற முறையிலே தவறு செய்கிறார். புரியுது? காசு இருக்கு, லட்ச லட்சமா பணம் இருக்குது, ஆனால் அந்த செல்வத்தை, எல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்றாரு, ஆனால் அந்த செல்வத்தை கொண்டு உறவுகளை சேர்த்து வாழ்வதில்லை, தாய் தந்தைக்கு கொடுப்பதில்லை, இரத்த உறவுகளுக்கு தாயின் தந்தையின் உறவினர்களுக்கு கொடுப்பதில்லை, தனது சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்பதில்லை, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்க பணிகளிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதில்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதில்லை. செல்வத்தை எல்லாம் தனது சுகபோகமான வாழ்க்கைக்கு மட்டுமே செலவழிக்கிறார். இப்படி உள்ளவர்களிலே சில பேர் ஏதோ ஜகாத்துங்கிற பேரில் கொடுக்கிறாங்க, அது சரியல்ல. முழுமையாக ஜகாத் கரெக்டாக கணக்கு செய்து கொடுக்கப்படுகிறதா? பிறகு தேவையான கடமையான இடங்களிலே சதக்காவும் கொடுக்கப்படுகிறதா? என்ன இப்படித்தான் சொன்னான், ஜகாத் கொடுத்துட்டா மட்டும் பர்லு நீங்கிடும், ஆனா அதோடு சேர்த்து உபரியான சில கடமைகளையும் அல்லாஹ் கண்டிப்பாக வைத்திருக்கிறான். இப்ப நான் ஜகாத் கொடுத்துட்ட, அம்மா வந்து காசு கேட்கறாங்க, அத்தா மானே அத்தாவுக்கு டாக்டர் தப்பணும், நான் ஜகாத் கொடுத்துட்டேன், இனிமேல நான் எதுவும் கொடுக்க முடியாது. தனது சகோதரன் வந்து கேட்கிறான், தனது சகோதரி வந்து கேட்கிறாள், தனது சகோதரன் தனது பிள்ளைக்காக, தனது ஏதோ ஒரு செலவுக்காக வந்து கேட்கிறான், அதெல்லாம் என்னால முடியாது. மாட்டிக்கொள்வான், மிக பயங்கரமான நஷ்டத்திலே மாட்டிக்கொள்வான். அப்ப அது எங்கே செலவழிக்கிறான்? தனது சுகபோகமான வாழ்க்கைக்கு மட்டும். பெரிய ஆடம்பரமா வீடு கட்டுறான், ஆடம்பரமான கார் வாங்குறான், ஆடம்பரமான வாழ்க்கையில் ரொம்ப லக்ஸரி வாழ்க்கையில போய்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹக்குகள் எதையுமே நிறைவேற்றதே கிடையாது. ஆனா சொல்றது மட்டும் என்ன சொல்றான், எல்லாம் அல்லாஹ் தாங்க கொடுத்ததுங்கிறான். இல்லை, இவன் நன்றி உள்ளவன் இல்லை, இவன் சோதனையிலே வெற்றி பெற்றவன் இல்லை, இவன் சோதனையிலே வெற்றி பெற்றவன் இல்லை. அதே போல அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான், அல்லது சிலருக்கு அல்லாஹ் பதவியை கொடுத்திருக்கிறான், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இப்ப இப்போது இவன் என்ன செய்கிறான்? லஞ்சம் வாங்குகிறானா? மோசடி செய்கிறானா? தனக்கு கீழ் உள்ளவர்களுடைய ஹக்குகளை நாசப்படுத்துகிறானா? இவன் வாயால அல்ல அல்லான்னு ஆயிரம் தடவை பேசினாலும் இப்போது இவன் சோதனையிலே தோல்ச்சு விட்டான், நன்றி கெட்டவனாக ஆகிவிட்டான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உடல் சுகமாக இருக்கட்டும், அல்லது செல்வமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொருத்தமான வசதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், இது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு நேமத், ஆனால் அது ஒரு சோதனை என்பதை மறந்துவிடக்கூடாது. இல்மு ஒரு சோதனை, படிப்பு ஒரு சோதனை, பதவி ஒரு சோதனை, செல்வம் ஒரு சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான், இந்த வகை சோதனைகளிலே முதலிலே அடியான் பணிவை கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தோடு பெருமை வருவது, கல்வியோடு பெருமை வருவது, வசதியான வாழ்க்கையோடு பெருமை வருவது, ஆடம்பரமான வாழ்க்கையோடு பெருமை வருவது, உயர்ந்த பதவிகளை அடையும் போது பெருமை வருவது, இது ஒரு மனிதனுடைய ஒரு சாதாரண இயல்பு. இது இதை வென்றெடுத்து முதல் வெற்றி என்னவென்றால், அல்லாஹ் உன்னால் கிடைத்தது. அதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள். அதுல ஒரு விஷயத்தை முன்னாடி உங்களுக்கு சொன்னோம், எந்த நேமத்து கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். காலையிலும் மாலையிலும் யா அல்லாஹ், என்னிடத்தில் இருக்கின்ற அற்கொடைகளை எல்லாம் அல்லாஹும்மா மா அஸ்பஹ பி மின் நிஃமத்தின் அவ் பி அஹதி மின் கல்கிக ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக ஃபலக அல்ஹம்து வலக ஷுக்ர். காலை மாலை துஆக்கல்ல, யா அல்லாஹ், எனக்கோ எனது உனது அடியார்களில் யாருக்கோ கிடைத்த நேமத்துகள் எல்லாம் நீ கொடுத்தது என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விடுங்கள். தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ்வை புகழுங்கள். இரண்டாவது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பிராக்டிக்கல் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள், அதை கண்டிப்பா நீங்க செய்யணும். அது என்ன? ஏழைகளோடு பழகுங்கள், அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு நீங்கள் முந்திக்கொண்டு சலாம் சொல்லுங்கள். நீங்கள் வாகனத்திலே சென்றால் நடந்து செல்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி? நீங்கள் ஒரு காரிலே செல்கிறீர்கள், ஒரு சாதாரண ஒர்க்கர் ஒரு லேபர் ஒருவர் நடந்து செல்கிறார். இப்ப நப்சு என்ன சொல்லும், அவனை என்ன நம்ம திரும்பி பார்க்கலாம், அழுக்காக இருக்கிறான், சரியான ஆடை இல்லை, நான் செல்கிற வாகனம் எப்படிப்பட்டது, என்னுடைய உடை எப்படிப்பட்டது, எனது பதவி எப்படிப்பட்டது, ஈமானை இழந்து விடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்கள் காரை ஸ்லோவாக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். பிறகு பாருங்கள் ஈமான் உள்ளத்தில் எப்படி நிறைவாகிறது என்று. முடிந்தால் வேறு விதமான பயம் இல்லை என்றால், தம்பி நீங்க எங்க போனோம், உங்களை கொண்டு போய் நான் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டுமான்னு கேட்டு அவரையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு விட்டு விட்டு செல்லுங்கள், பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு ஈமான் கூடுகிறது என்று பாருங்கள். பள்ளியிலே சென்று ஜமாத்தோடு, ஏழைகளோடு ஜமாத்தோடு சப்புகளில் நின்று தொழுது விட்டு பிறகு அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லி நல்லா இருக்கிறீங்களா, தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, அதான் இஸ்லாம் நபி சொன்னார்கள், தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் சலாம் சொல்லுங்கள். மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுங்க. நடக்குதா இங்க பள்ளிக்கு போவாரு, பக்கத்தில் ஒருத்தர் திருவாரு, முன்னாடி திருவாரு, பின்னாடி திருவாரு, பார்ப்பாங்க சார், ஆனா யாருக்கும் சலாம் சொல்ல மாட்டாரு. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து சலாம் அழைக்க வரத்துல இவருக்காக நல்லா இருக்கீங்களா, என்ன நிலைப்பாடு இது, ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு இல்லையே இது. முந்திக்கொண்டு சலாம் சொல்வது, நபி சொன்னார்கள் யார் முந்திக்கொண்டு சலாம் சொல்கிறாரோ அவர் பெருமையிலிருந்து விடுபட்டு விடுவார். பிறகு என்ன, ஏழைகளுக்கு உதவி செய்ய அவங்களை தேடி போய் அனாதைகளுடைய தலையை தடவி விடுவது. இன்னைக்கு நம்ம பேரு ரொம்ப பேர் தர்மம் செய்யறாங்க, ஆனா எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா தன்னிடத்துல கேட்டு வந்தாதான் செய்யறாங்க. இரண்டாவது ஒன்றுக்கு பலமுறை வலியுறுத்தி கேட்டாதான் கெஞ்சினாதான் செய்யறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தர்மம் இருக்கிறதே இதுவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தர்மம் என்ன, ஏழைக்கு தேவையானதை ஒரு செல்வந்தர் தனது முயற்சியால் கையிலே வாங்கி கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்று அவரோடு அமர்ந்து அவருக்கு அதை கொடுத்து விட்டு அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் என்று அவருக்காக துவா செய்து விட்டு வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சதக்காவுடைய முறை. இதை நாம் செய்தோம் என்று சொன்னால் பிறகு பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை வீணடிக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம சுகமோகமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு வரக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் கொடுத்துட்டு நம்ம என்னமோ சதக்கா கொடுத்துடும் நினைக்கிறோம். ஏன், நம்முடைய இரத்த உறவுகள், தாய் தந்தை வழியான இரத்த உறவுகளே ஒரு பணக்காரரான இன்னொரு உறவினருடைய வீட்டுக்கு வந்து கெஞ்சினாதான் வீட்டில் இருந்துட்டு கொடுப்பாரு. அவங்க நீங்க போங்க கவலைப்படாதீங்க நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அவங்களோட உட்கார்ந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்க வச்சுக்கணும்னு கண்ணியமா கொடுத்துட்டு வரவங்க எத்தனை பேர் சிரிச்சு பாருங்க. அதனால நமக்கு ஏழைகளுடைய உணர்வுகள் வருவதில்லை, ஏழைகளுடைய வழி செல்வதில்லை. ஏசியில உட்கார்ந்து இருக்கிறோம், சோஃபால உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருத்தர் வர்றாரு அதுவும் நம்ம போய் கூட கொடுக்கறது கிடையாது, அதை எடுத்துருப்பாங்க கொடுத்துருவாப்பா. இதுவா அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்துவது, இதுவா அல்லாஹ் உங்களை மாடி வீட்டிலே உயர்ந்த வீட்டிலே பங்களா வீட்டிலே வைத்ததற்கு நன்றி செலுத்துவது, வேலைக்காரருக்கும் பேங்களா அதை கொண்டு கொடுத்துருவாப்பாஹாபையும். எவ்வளவு தவறு செய்கிறார்கள் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது என்ன, உமர் அவர்கள் அதை செய்தார்கள், அபூபக்கர் அதை செய்தார்கள், ஹலீஃபா முதுகுல மூட்டையை தூக்கிறார். முதுகுல மூட்டையை தூக்குறதுக்கு மட்டுமல்ல இந்த கையில எவ்வளவு முடியுமோ அதையும் தூக்கிக்கிட்டாரு. ஹிலாபத்திலிருந்து மஸ்ஜித் நபவியிலிருந்து ஹசானாலிருந்து தூக்கிக்கிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வெளியில நடந்து போறாரு. நடந்து போய் அந்த பெண்மணிக்கு அவரு சமைக்கிறாரு, அது இந்த சுள்ளிகளை சேர்த்து விறகுகளை சேர்த்து ஊதி சமைக்கிறாப்புல. சமைச்சதுக்கு பிறகு உணவு தயாரான உடனே அந்த பெண் சொல்றாங்க, இப்ப அவங்களுக்கு தெரியல கலீஃபான்னு சொல்லிட்டு, இப்பய நீங்க எதுக்கு சார் கொடுத்ததே பெரிய விஷயங்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த குழந்தைகள் அழுததை போன்று அவர்கள் சிரிப்பதை நான் பார்க்க வேண்டும். சமைச்சு முடிச்ச உடனே நான் பரிமாறுறேங்கிறாங்க, வேணா அப்படின்னு சொல்லி தட்டை வாங்கி ஹலீஃபா தட்டுல போட்டு அந்த குழந்தைகளை எழுப்பி அவங்கள்ட்ட கொடுக்கறாங்க. அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக சாப்பிடுவதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் செய்யறோம்,
வாழ்க்கையிலே ஒரு ஏழையின் வீட்டுக்கு சென்று அந்த ஏழையோடு அவங்களோட தரையில பிஞ்ச பாயில கிழிஞ்ச போர்வையில அவங்களுடைய அந்த டிரெஸ் விலையே அவங்களை அதை சந்திச்சு பார்த்து அவங்களோட முகப்பத்தா நம்ம கொடுக்கல என்று சொன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு ஜகாத்து கொடுத்துட்டு அல்லாவுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்திட்டு சொல்றோம். அல்லாஹ் சொல்கிறான் ஏழையோடு அமருங்க, அப்பதான் தெரியும் இந்த காசு எவ்வளவு அருமையானது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வம் எவ்வளவு அருமையானது. நம்ம ஒரு நேரம் நாஷ்டாவுக்கு அல்லது ஒரு நாள் உணவுக்கு நம்ம செலவழிக்கிற செலவழிப்பை அவர்கள் ஒரு மாதத்திற்கு செலவழிக்கிறார்கள். பல பல செல்வந்தர்கள் நம்ம பொதுவா சொன்ன ஒரு செல்வந்தர் ஒரு நாளைக்கு எத்தனை வீடுகள்ல சாதாரண செலவுகள் எல்லாம் பெரிதாக ஆக்கப்பட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு உதாரணத்துக்கு இந்தியாவில் சொல்றேன் 2000-3000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உணவு அவங்க வீட்டில் தயாராகுது. ஆனா அந்த 2000-3000 ரூபாய் தான் ஒரு ஏழையினுடைய ஒரு மாசத்துடைய மொத்த செலவாகவே இருக்கிறது. இதை எப்போது புரிவான், அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத்தை எப்போது அறிவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களோட போய் உட்கார்ந்து அவங்க வீட்டில் எப்படி சமைச்சிருக்கிறாங்கன்னு அந்த சாப்பாட்டை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த கஞ்சியை தட்டில் ஊத்தி குடிச்சு பார்க்கணும். அப்ப தெரிய வரும், யா அல்லாஹ் நான் சோஃபால உட்கார்ந்துக்கிட்டு அல்லது டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு வகையான உணவுகளுக்கு மத்தியிலே அப்போதுதான் கண்ணீர் கண்களில் இருந்து அழுகை வரும். அல்லாஹ்வுடைய நேமத்தை நினைத்து யா அல்லாஹ் அவங்களுடைய வீட்டுக்குள்ளார போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு 4 ரூம் இருக்கலாம், பெட்ரூம் இருக்கலாம், டைனிங் ரூம் இருக்கலாம், உங்களுக்கு ஸ்டடி ரூம் இருக்கலாம், ஹால் இருக்கலாம், பால்கனி இருக்கலாம், ஆனா மொத்தமே அவங்களுக்கு ஒரே ஒரு ஹால் தான். அதுவும் அந்த சின்ன ஹால், அதுல ஒரு ஓரத்தில் தட்டி அடிச்சு அவங்க குளித்துக் கொள்ள வேண்டும். அதில் தான் அவர்களது பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கணவன் மனைவி என்று வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சிருக்கிறானே, சுப்ஹான் அல்லாஹ். நினைத்து பாருங்கள், அப்போது தெரிய வரும் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அறக்குறை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நியமத்தை இன்பத்தை கிடைக்கப்பட்டவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய கடமை அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துதல். இரண்டாவது அந்த அல்லாஹுடைய நியமத்துகளை அவன் செலவழிக்க வேண்டும் என்று அவன் கூறிய இடத்திலே செலவழிப்பது. மூன்றாவதாக அல்லாஹ்விற்கு பொருத்தமற்ற அல்லாஹ்விற்கு கோபத்தை ஊட்டக்கூடிய எந்த காரியத்திலும் செலவழிக்காமல் பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உட்படாத பாவமான தீமையான அநியாயமான எந்த ஒரு இடத்திலும் செலவழிக்காமல் அந்த செல்வத்தை பாதுகாத்துக் கொள்வது. இப்படி ஒரு மனிதர் தனது இன்ப வாழ்க்கையிலே நிலைத்திருப்பாரையானால் இவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் மிகப்பெரிய பதவி உள்ளவராக இருந்தாலும் நாளை மறுமையிலே இவரும் அல்ஹம்துலில்லா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பார், சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளிலே இருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும், முதலிலே நாம் நினைக்க வேண்டும் இந்த ரெண்டும் ஒரு சோதனை. இந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் என்ன விரும்புகிறான், இந்த சோதனையில் அவனும் அவனுடைய தூதரும் வழிகாட்டியபடி நடந்து என்னை நீ நெருங்குகிறாயா, எனது விருப்பத்தை அடைய முயற்சி செய்கிறாயா. அப்ப யார் ஒருவர் துன்பத்தையும் சரி இன்பத்தையும் சரி அல்லாஹுவை அடைவதற்குரிய ஒரு வழியாக ஆக்கிக் கொண்டாரோ, அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழியாக ஆக்கிக் கொண்டாரோ, அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார். அவர் துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி அல்லாஹ்விற்கு திருப்தி அளிக்காததை செய்ய மாட்டார், அல்லாஹ்விற்கு கோபமூட்டக்கூடியதை செய்ய மாட்டார், அல்லாஹ்விற்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டார், அல்லாஹ்விற்கு அதிருப்தி தருகின்ற எந்த பேச்சையும் பேச மாட்டார். அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றுதான், நோக்கம் நோக்கம் என்று கூறி இன்பமான காலத்திலும் சரி அல்லாஹ் விரும்பியபடி நடந்து கொள்வார், பணிவாக நடப்பார், அன்பாக நடப்பார், இரக்கமாக நடப்பார், பிறருக்கு கொடுத்து உதவுவார், பெருமை கொள்ள மாட்டார், அகம்பாவத்தில் இருக்க மாட்டார், வறுமையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய துணை, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு மிகப்பெரியது, இம்மையை நான் இழந்தாலும் இம்மையிலே நான் சோதிக்கப்பட்டாலும் அல்லாஹ் என்னை ஆகிரத்திலே உயர்வாக வைப்பான். நபி அவர்களுக்கு ஏழைகள் நெருக்கமாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை நபியோடு நெருக்கமாக வைப்பான். அல்லாஹ் சொர்க்கத்திலே அதிகமானவர்கள் ஏழைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை அவர்கள் ஒருவனாக ஆக்கியதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அவர் திருப்தி உள்ளவராக இருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து கிடைக்கப்பட்ட இந்த விஷயங்களை வாழ்க்கையிலே உணர்ந்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து செயலாக அதை ஒரு தத்வீக், அதை நமது வாழ்க்கையிலே
செயல்படுத்தி முறைப்படுத்தி அதை நாம் பின்பற்றும் போதுதான் இந்த உண்மையான ஒரு நிலையை அடைகிறோம். இப்ப நான் பேசிட்டேன், நீங்க கேட்டுட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முதல் முயற்சி என்று வையுங்கள். பிறகு இங்கிருந்து வெளியே செல்லும் போது நாம் இதை எவ்வளவு பின்பற்றுகிறோம். ஒரு நாள் முடிவு செஞ்சிருக்க, இன்றைக்கு இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். எப்படி? இன்றைக்கு இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்றைக்கு ஃபுல்லா அந்த சுன்னத்தில் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நான் யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவேன். ஓகே, அடுத்து அந்த பழக்கம் வந்துடும். நாளைக்கு நான் யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு பார்ப்பேன், மூஞ்ச குன்னு வச்சுக்கிட்டு பார்க்க மாட்டேன். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, சிரித்த முகத்தோடு. ஒரு சுன்னத்து நிறைவேறிச்சு. அடுத்து ஏதாவது சின்ன உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ கொஞ்சம் தர்மத்துக்காக வேண்டி வைத்துக்கொண்டு, இன்னைக்கு நான் ஏழை யாரையும் பார்த்தா, ஏழையை எப்படி தேடுறது, இந்த ஊர்ல யாசகம் கேட்கிறவங்க இல்ல, பரவாயில்லை, உங்களோடு பள்ளியில தொழுகும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஆடைகளை கொண்டு நீங்கள் அறியலாம், அவங்களுடைய முக அடையாளத்தை கொண்டு அறியலாம். ஒரு ரெண்டு ரியால மடக்கி கையில வச்சிருக்கீங்க, சலாம் சொல்லிட்டு பையில வரும் பொழுது சலாம் அலைக்கும் ஒரு ஏழையை பார்த்து சலாம் சொன்னீங்க, சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல கை கொடுத்துட்டு அன்பளிப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருங்க. அல்லது இங்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, இந்தியால உங்களுடைய உறவினர்கள்ட்ட சொல்லி ஒரு 100 ரூபா, 10 ரூபா, ஒரு 20 ரூபா ஒரு ஏழையை தேடி போய் வாங்கி கொடுத்துருங்க. இன்னும் எவ்வளவு செய்யலாம் தெரியுங்களா? உங்களுடைய முகல்லால உங்களுடைய ஊர்ல ஏழைகள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஒரு கணக்கு எடுத்து மாசம் ஒரு ஏழையனுடைய வீட்டுக்கு நான் ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துறேன். செய்ய முடியாது? ஒரு அரிசி மூட்டை 1200 ரூபா, உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய காசு? இங்க ஒரு 1200 ரூபா வாழ்நாளெல்லாம் முடிவு செஞ்சிருங்க. ஒரு ஏழைக்கு மாசம் மாசம் ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹ். சரி, ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா நாளைக்கு மறுமையிலே நன்மைகளால் பார்த்தால், அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதால் பார்த்தா அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் பேசியதிலும் சொல்லியதிலும் நீங்கள் கேட்டதிலும் செவிமடுத்ததிலும் அல்லாஹ் பரக்கச் செய்வானாக. சிறந்த முறையிலே அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளை அடைவதற்குண்டான வாய்ப்பை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.